கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் நான்காவது வாலியத்தினுடைய தியானத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரம் இந்த தலைப்பினுடைய முன்னுரை சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின அந்த முன்னுரை நாம தியானித்தோம். முதலாவது இந்த வாழ்யத்துக்கு அவர் தெரிந்து கொண்ட ஆதார வசன பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் வசனங்கள் 12 இருந்து 16 வசனங்கள். அதை வாசிச்சு அந்த வசனம்தான் இந்த வாழ்யத்துக்கான ஒரு ஆதார வசனமாக இருந்து, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அர்மகதோன் யுத்தம், அந்த யுத்தத்துல பங்கு பெறப்போகிறவர்கள் எவ்விதமாக அந்த யுத்தத்துக்கு வரவழைக்கப்படுவார்கள் என்கிற அந்த காரியத்தை இந்த வாழ்யம் முழுவதும் பிரதர் ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறதாக நாம் சொல்லி, அந்த வசனத்தினுடைய மேலோட்டமான விஷயங்களை முன்னுரையாக பேசி நாம ஆரம்பித்து வைத்தோம். சோ அந்த வசனம் நீங்க ஒரு முறை வாசிக்கலாம். இந்த வசனம் தான் இந்த வாலியம்க்கு பிரதர் ரசல் ஆதார வசனமாக தெரிந்து கொண்டது நாம சொன்னோம். இந்த வசனத்துல உள்ள விஷயங்களை மேலோட்டமாக நாம தியானிக்கவும் செய்தோம். அதாவது முதல்ல அர்மகதோன் என்று ஏன் அந்த இந்த யுகத்தினுடைய கடைசி மிகப்பெரிய யுத்தத்துக்கு தேவன் வந்து பெயர் அங்க சூட்டினார். சோ அர்மகதோன் என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த விதத்துல முக்கியமான ஒரு இடம், அது ஒரு மலை, மெகிதோ மலை என்று நாம பார்க்கிறோம். அந்த மலை பகுதியில தான் இஸ்ரேலுக்கான மிக முக்கியமான யுத்தங்கள் அங்க போராடப்பட்டுச்சு. அந்த யுத்தங்கள் கூட ஒரு வகையில நிழலான யுத்தங்களாக இருப்பதாக நாம பார்த்தோம். அப்போ சுவிசேஷ யுகத்தின் முடிவுல சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் நடக்க போகிற அந்த மாபெரும் யுத்தத்தை இந்த பேர் அர்மகதோன் என்கிற பெயரே ரொம்ப அருமையாக அடையாளமாக குறிக்கும். அந்த வகையில தேவன் இந்த பெயரை எடுத்து அங்க பயன்படுத்தி இருக்கிறது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், அந்த அர்மகதோன் யுத்தம் எப்ப சம்பவிக்கும் என்று சொல்லும் போது, அது கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ராஜ்யம் ஆரம்பம் ஆகி அதனுடைய முதற் பாகத்துல இந்த அர்மகதோன் சம்பவிக்கிறதுக்கான ஏற்ற சமயம், தேவன் அப்ப இதைய நிறைவேற்றுவார் என்பது கூட பார்த்தோம். மூணாவதா நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த அர்மகதோன் யுத்தத்துல பங்கு பெறுகிறவர்களா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் யாரை குறிக்கும், அந்த அடையாளங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இந்த விஷயங்களை கூட நாம தியானிச்சு பார்ப்போம். சோ அந்த அடையாளங்கள் எடுக்கும் பொழுது நான்கு அடையாளங்கள் அந்த வசன பகுதியில சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல வந்துட்டு வலுச்சற்பம், மிருகம், அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி அல்லது மிருகத்தினுடைய சொரூபம். நான்காவதா பார்க்கும் பொழுது இவர்கள் மூன்று பேருடைய வாயில இருந்து வெளிப்பட்டுட்ட தவளைக்கு ஒப்பான ஆவிகள். அப்போ மிருகம் என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கும், போப் மார்க்கத்தை குறிக்கும். மிருகத்தினுடைய சொருபம் அல்லது கள்ளத்திற்கு தரிசி என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கும்? புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு, எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். வலுச்சற்பம் என்று சொல்லும் போது அதை யாரை குறிக்கும்? அரசியல் சக்திகள், சிவில் பவரை அங்க குறிக்கும். இந்த அரசியல் அமைப்பு, அரசியல் சக்திகள், போப் மார்க்கம், அப்புறம் இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு, இந்த மூன்று பேரும் சேருவாங்க. ரொம்ப முக்கியமா இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு 1846 உருவாயிட்டாலும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல? அதிகாரம் கிடைக்கல. அது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்த மிருகத்தின் சொருபத்துக்கு இன்னும் என்ன தரப்படல? ஆவி தரப்படல. அந்த ஆவி என்பது தான் என்ன பார்க்கிறோம்? அதிகாரம். அந்த அதிகாரம் என்ன அதிகாரம் பார்க்கிறோம்? கரெக்ட். அந்த ஆவி யார் கொடுப்பாங்கன்னு பார்க்கிறோம். ஆமாம், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் ரெண்டு கொம்புள்ள ஆடு, அந்த மிருகம் தான் முந்தைய மிருகம், அதாவது போப் மார்க்கத்துக்கு ஒரு சொரூபம் செஞ்சு ஆவி கொடுக்கும். சோ அந்த ரெண்டு கொம்புள்ள ஆடு குறிக்குது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்து சபை. சோ அந்த சபை தங்களுக்கு என்ன இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி போப் மார்க்கத்துக்கு அப்போஸ்தல அதிகாரம் இருக்குதோ அதே போல இந்த புராட்டஸ்டன்ட் மன்னிக்கணும், இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கும் என்ன இருக்குது சொல்றாங்க, அப்போஸ்தல அதிகாரம் இருக்கிறதாக அவங்க அங்க சொல்றாங்க. இப்போ இந்த அப்போஸ்தல அதிகாரம் தான் யாருக்கு இல்ல? இந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு, அந்த ஆவி இல்ல. இந்த ஆவி, இந்த அதிகாரம், அப்போஸ்தல அதிகாரத்தை இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்புக்கு அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தருவாங்க. அப்படி தரும்போது இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு போப் மார்க்கமாகிய ரோம கத்தோலிக்க திருச்சபை போலவே அதிகாரம் பெற்று அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களோ கடந்த காலங்கள்ல போப் மார்க்கம் அந்த அதிகாரத்தின் மூலம் என்னெல்லாம் இந்த பூமியில செய்தாங்களோ அதே போன்ற காரியங்களை இந்த புராட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்பும் அங்க செய்யும். அப்படி செய்யும் போது இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்னாக சேர்ந்து கொள்ளுவாங்க. யார் யார்? போப் மார்க்கம், புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு, மிருகமும் மிருகத்தின் சொருபமும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. ரெண்டுமே மதம் ஒன்னு சேர்ந்துடுவாங்க. இவர்கள் கூட யார் கூட சேர்ந்துடுவாங்க? வலுச்சற்பம், இந்த உலகத்தினுடைய அரசியல் சக்தி, அதுவும் ஒன்று சேர்ந்துட்டு அவர்களுடைய ஆளுகை அங்க இருக்கும் என்று அங்க பார்க்கிறோம். இதுவரைக்கும் போன வாரம் நாம பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல அர்மகதோன் எதுக்கு அடையாளம், அது எப்ப சம்பவிக்கும், அதுல இடம்பெற்றிருக்கிற அந்த அடையாளங்களினுடைய அர்த்தம் என்ன. இந்த மூன்று அடையாளங்கள் பார்த்திருக்கிறோம். நான்காவது அடையாளம் அந்த மிருகம், மிருகத்தின் சொரூபம், வலுச்சற்பம், இத மூன்றினுடைய வாயில இருந்து புறப்பட்டுச்சு என்னது? தவளைக்கு ஒப்பான ஆவிகள். சோ இந்த அடையாளம் எதை அங்க குறிக்கும்? த்ரீ அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ் லைக் ஃப்ராக், தவளைக்கு ஒப்பான ஆவிகள், மிருகத்திடம் இருந்தும், மிருகத்தின் சொரூபத்திடம் இருந்தும், ஒளிச்சற்பத்தின் வாயில இருந்தும் புறப்பட்டது. சோ இந்த அடையாளம் நாம அங்க பார்க்கலாம். சோ இது எதை குறிக்குது என்றால், சகோதர சகோதரிகளே, சற்று முன்னு தான் பார்த்தோம். சோ ஒரு ஒரு ஏற்ற சமயத்துல இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து வருவாங்க. அப்படி அவர்களை ஒன்று கூட்டி சேர்ப்பது என்ன என்று பார்த்தோம்னா, இது அவங்களுடைய வாயில இருந்து வந்துட்ட அந்த மூன்று தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள். சோ அந்த இந்த ஆவிகள், தவளைக்கு ஒப்பான இந்த ஆவிகள் தான் இந்த மூன்றையுமே ஒன்று சேர்க்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது தவளைக்கு ஒப்பான ஆவிகள். சோ இது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இது இந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிப்பட போற போதனைகள். அல்லது கருத்துக்கள் அல்லது திட்டங்கள் எது வேணா நீங்க போட்டுக்கலாம், ஸ்கீம்ஸ் அல்லது என்ன சொல்லலாம் அட்டரன்சஸ், அந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள். சோ இந்த மிருகம், மிருகத்தின் சொரூபம், அப்புறம் வலுச்சற்பம், இவங்க மூன்று பேருடைய வாயில இருந்து இந்த தவளை கொப்பான ஆவிகள் வெளியவும். சோ இந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து ஒரே விதமான வார்த்தைகள் அல்லது போதனைகளில் வெளியவும். இந்த போதனைகள் தான் இவங்க மூன்று பேர் மாத்திரம் இல்ல பூமியின் ராஜாக்களையும் கூட அர்மகதோன் என்ற அந்த பர்வதத்துக்கு அழைத்து வரும், அர்மகதோன் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும். சோ அப்ப ரொம்ப சுருக்கமா சொன்னா இந்த தவளைகளுக்கு ஒப்பான இந்த ஆவிகள் என்று சொல்லும் போது இந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிப்பட போகிற போதனைகள் வார்த்தைகளை ரொம்ப அருமையாக அங்க குறிக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஆவிக்கு என்ன அர்த்தம் கூட இருக்கு வசனத்துல, போதனைகள் உபதேசத்துக்கும் உபதேசமும் என்ற அர்த்தம் கூட அதற்கு இருக்கு. இந்த மூணு என்ன, மூணு மிருகம், மிருகத்தின் சொர்பம், வலுச்சற்பம், மூன்றின் வாயில இருந்தும் வருது தவளை கொப்பான் ஆவிகள் அப்படின்னா இந்த மூணு அமைப்புகள் கிட்ட இருந்து வரும் ஒரே விதமான போதனைகள். அந்த போதனைகள், அந்த போதனைகள் தான் இந்த அர்மகதோனுக்கு சகல ராஜாக்களை அங்க கூட்டி சேர்க்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஏன்னா பைபிள்ல நம்ம பார்க்கும் போது அந்த அடையாளங்களை ரொம்ப அருமையா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா பைபிள்ல தேவன் பயன்படுத்திட்ட அந்த அடையாளங்கள், அந்த அடையாளங்களுக்கும் அந்த அடையாளங்கள் காண்பிக்கிற விஷயங்கள், அதாவது அடையாளம் அடையாளமா காண்பிக்கப்பட்ட உண்மை விஷயம், இந்த ரெண்டுக்கும் ரொம்ப அருமையான தொடர்பு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம். இவ்வளோ நாட்கள் ஆகி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கையாள்வதில் அது நம்ம புரிஞ்சிருப்போம். பைபிள் அடையாள பாஷைகள் இருக்கு, அந்த அடையாள பாஷைகள் எந்த அந்த அடையாளங்களை எதை வந்து குறிக்குதோ அந்த நிஜம் அந்த பொருள், அந்த பொருளுக்கும் அடையாளத்துக்கும் நல்ல தொடர்பு அங்க இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்ப இங்க நாம பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம், பரிசுத்தாவி யோவான் மூலம் இந்த ஒரு அர்மகதோன் பற்றின அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, சோ இந்த உபதேசங்கள், இந்த உபதேசங்கள் இந்த உபதேசங்கள் யாருக்கிட்ட இருந்து வர உபதேசங்கள், கரெக்ட், மிருகம், சொரூபம், வலுச்சற்பம், இந்த மூன்று கிட்ட இருந்து வர்ற உபதேசங்கள். இது நம்ம கேட்டா நீங்க சொல்லணும், சத்தியே பாக்குறீங்க. அப்ப இந்த மூன்று கிட்ட இருந்து வர அந்த உபதேசங்கள், அந்த உபதேசங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறது பரிசுத்தாவே, உபதேசத்தை என்ன மாதிரி அடையாளமா காண்பிச்சிருக்கிறாங்க இங்க, தவளை கோப்பான ஆவிகள். சோ நிஜம் வந்து அந்த உபதேசங்கள், அந்த உபதேசத்துக்கான அடையாளம் என்ன, தவளை. ரெண்டுக்கும் கண்டிப்பா நிறைய ஒற்றுமைகள் இருக்கணும், இல்லாட்டி பரிசுத்தாவி இந்த உபதேசங்களை குறிப்பிடுவதற்கு இந்த தவளைகளை தேர்ந்தெடுத்துக்க. சோ அப்ப என்ன ஒரு ரிசம்பலன்ஸ், என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, சோ இந்த ஒற்றுமை நம்ம அங்க பார்க்கணும். இது வந்து உபதேசங்கள் தான், உபதேசங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கர்த்தர் வந்து யோவான் மூலம் தீர்க்க தரிசனமா சொல்லும் போது அந்த உபதேசங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த உபதேசத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளத்தை வாட்ச் பண்ணணும். அடையாளம் என்னவாமா, தவளை, தவளை போல இருக்குது, தவளை குப்பான ஆவிகள் பாத்தீங்களா, தவளை போன்ற உபதேசங்கள். ஏன்னா இது தவளை போன்ற உபதேசங்கள், சோ தவளை வாட்ச் பண்ணும். சோ அடையாளம் குறிப்பிடுற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அடையாளத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்போ தவளை எப்படி இருக்கும், தவளை கிட்ட ஒரு முக்கியமான சில குணாதிசயங்கள் இருக்கு, மூன்று குணாதிசயங்கள் நாம அங்க சொல்லலாம். சகோதரர் எழுதியிருக்கிறது நாம உங்களுக்கு அப்படியே சொல்றோம். தவளை அதனுடைய முதல் குணாதிசயம் அது ரொம்ப சின்னது. ஆனா சின்னது போல செயல்படாது. இதுதான் முதல் குணலட்சம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மிருகங்களே இல்லாட்டி ஊர்வனை பறக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் தவளை எப்படி இருக்குது உருவத்துல? ரொம்ப சின்னது. அது ஒரு மெட்டீரியல் இல்ல, அது ஒரு பொருட் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு உயிரினம், சின்னது. ஆனா அதனுடைய செயல்பாடு பாருங்க, சின்னது போல செயல்படாது. அது என்ன செயல்பாடு? அது அப்படி என்னதான் செயல்பாடு செய்யுது? மலக்கால வேற, உங்களுக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட் என்ன பண்ணும்னா நிறைய சத்தம் போடும். அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அது இத்தினோண்டு தவளை கத்துற சத்தமான உங்களால என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நம்மனால நம்ப பண்ண முடியாது. ரொம்ப பயங்கரமான சத்தம் வரும், சுத்தி முத்தியும் தேடுவோம், பெரிய சைஸ்ல ஏதாவது இருக்குமா? தவளை தான் கத்துதுன்னு தெரியும் நமக்கு. ஆனா அது பெரிய சைஸ்ல இருக்குமான்னு தேடணும்னா அந்த தவளை எப்படி இருக்கும்? சின்னோடு தவளையா இருக்கும். சோ ஒரு சின்ன உயிரினம் அதனுடைய உருவ தோற்றம் பார்க்கும் போது ரொம்ப சிறுசு, ஆனா அதனுடைய செயல்பாடு பார்க்கும் பொழுது ஏதோ பெரிது போல அது அங்க செயல்படும். பகட்டு தன்மை, பகட்டு தன்மை. இங்கிலீஷ்ல பிரதர் இங்க பயன்படுத்திருக்கிற வார்த்தை பாம்போசிட்டி. சோ பகட்டு அதாவது தற்பெருமையா தன்னை ரொம்ப மேலாக, தனக்கு இருக்கிற நிலைமை காட்டிலும் மேலாக நினைக்கும். இதுதான் தவளையினுடைய ஒரு முதல் குணாதிசி. நெக்ஸ்ட் நாம கவனிச்சோம்னா அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, பிரதர் சொல்றது அப்படியே சொல்ல முடியாது, இங்கிலீஷ்ல அப்படி சொல்லலாம், தமிழ்ல சொல்ல முடியாது. தமிழ்ல சொல்லணும்னா தவளை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஊர் தவளை இல்லை. பிரதர் சொல்லும் போது அவரு அவர் ஊர்ல இருந்துட்டு அங்க சொல்றாரு. சோ அவரை சொல்லும் போறாங்க, நம்ம ஊர் தவளை பாக்குறதுக்கு நமக்கு என்ன வராது, ஆனாலும் கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா சகிப்புத்தன்மையோட பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அழகா தான் இருக்கும். சோ தவளைகள் அது வந்து அது பிரதர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஃப்ராக் ஹேஸ் அ வெரி வைஸ் லுக். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஏதோ ஒரு என்ன சொல்றது, அதான் பிரதர் அப்படி எழுதியிருக்கிறாரு, அப்படியே சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப சிறந்த பிராணி மாதிரி, ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு ஒரு ஞானி மாதிரி ஒரு தோற்றம் அதுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா அதனுடைய கண்கள் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய கண்கள், ரொம்ப சாந்தமான முக தோற்றம் தான், கோரமான முக தோற்றம் கிடையாது. சோ ஒரு வைஸ் லுக், அது பார்த்தாவே கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி. சோ இது ஒரு முக்கியமான அதனுடைய குணாதிசயம். பார்ப்பதற்கு ரொம்ப ஞானமான ஒரு பிராணி போல அதனுடைய தோற்றம் அங்க இருக்கும். மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, அது எப்போதும் விடாமல் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும், கத்திக்கொண்டே இருக்கும். சோ இந்த மிருகம், மிருகத்தின் சொருபம், வலுச்சற்பம், மூன்றினுடைய வாயில இருந்து வெளிப்பட்ட ஆவி உபதேசம், தவளைக்கு ஒப்பான உபதேசங்கள். அப்படின்னா தவளை கிட்ட என்ன குணாதிசயம் இருக்குதோ அதே குணாதிசயங்களை இந்த உபதேசங்கள் கிட்ட பார்க்கலாம். சோ தவளையினுடைய குணாதிசயம் என்னன்னா பகட்டு தன்மை, நெக்ஸ்ட் ஞானம் போன்ற ஒரு தோற்றம், மூணாவது தொடர்ச்சியான என்ன சொல்லலாம்னா இறைதல். இறைதல்னா சத்தம், இறைச்சல் சத்தம், இறைதல். சோ இந்த பகட்டுத்தன்மை மற்றும் ஒரு ஞானம் போன்ற தோற்றம், மூணாவது இறைச்சல் இறைதல், இந்த மூன்றும் தான் இங்க நம்ம தவளை கிட்ட பாக்குற குணம். சோ இந்த மூன்று அமைப்புகள்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய அந்த உபதேசங்களுக்கு இந்த தன்மை வந்து அங்க இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய வார்த்தையில இந்த மூன்று அமைப்புகள்கிட்ட இருந்து வரப்போகிற உபதேசத்துக்கு இந்த ஒரு அடையாளம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ரொம்ப சரியாக இந்த மூன்று அமைப்புகளும் ஏற்ற காலத்துல அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும் அந்த உபதேசங்கள், அந்த அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், கருத்துக்கள், திட்டங்கள் இந்த மூன்று தன்மை கொண்டதாக அங்க இருக்கும். அதாவது அது அரசியல் சக்தியானாலும் சரி, போப் மார்க்கமானாலும் சரி, புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பா இருந்தாலும் சரி, இந்த மூன்று அமைப்பும் ஒரே விதமான போதனைகளை வெளிப்படுத்துவாங்க, ஒரே விதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. அந்த போதனைகள் பகட்டை பகட்டுத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய போதனைகளாக அங்க இருக்கும். அந்த போதனைகள் ஒரு விதத்துல பார்க்கும் போது ஞானமான ஆலோசனைகள் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அங்க காண்பிக்கும். அந்த போதனைகள் தொடர்ச்சியாக இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிவரும். அப்போ என்ன சொல்றது, பகட்டுத்தனை போஸ்ட்ஃபுல்னஸ், தங்களை தாங்களே மேன்மை பாராட்டி கொள்கிற, தங்களையே உயர்வா நினைத்துக் கொள்ளுகிற பகட்டு தன்மையான போதனைகள் இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து வரும். அந்த போதனைகளை ரொம்ப ஞானமான கருத்து போல பரவ விடுவாங்க, ரொம்ப நியாயமான திட்டம் போல பரவ விடுவாங்க. அந்த போதனைகளை தொடர்ச்சியாக இந்த அமைப்புகள் வந்து அங்க சொல்லிட்டு இருக்கும். சகோதர சகோதரிகள், இவங்களுடைய அந்த இறைச்சல், அந்த அமைப்புகளுடைய தொடர்ச்சியான இந்த முயற்சி எப்படி இருக்கும்னா, ஒருவேளை இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள யாராவது தவறுனா அதுக்கான விளைவுகள் அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று பகிரங்கமாக அவங்க அங்க சொல்லுவாங்க. சோ இந்த போதனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இந்த உலகமானது சீக்கிரமே அழிந்து போயிடும்ங்கிற அளவுக்கு இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து அந்த சமயத்துல இந்த போதனைகள் வந்து அங்க வரும். கண்டிப்பா இந்த மூன்று அமைப்புகள் இவ்விதமாக சேர்ந்து கொண்டு இவ்விதமான போதனைகளை உலகத்துக்கு அவங்க அறிவிக்கும் போது கண்டிப்பா உலக ஜனங்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண்டிப்பா இந்த அமைப்புகளுடைய அந்த போதனைகள், பகட்டான ஞானமாய் தோன்றுகிற தொடர்ச்சியான அந்த போதனைகளை நிறைய ஜனங்களே எதிர்ப்பாங்க, மறுப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமைப்பு சகோதர சகோதரிகளே, அதை இந்த போதனைகள் ஆராய்ந்து பார்த்து திட்டங்களை வந்து விமர்சி செஞ்சிட்டு இருந்துட்டா இது வந்துட்டு அழிவுக்கு தான் போகும் என்கிற அச்சுறுத்தலோடு இந்த போதனைகளின் அமைப்புகள் கிட்ட இருந்து அங்க வரும். சோ அப்போ இதன் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மூன்று அமைப்பு ஜனங்கள் கிட்ட சபையினுடைய அதிகாரமானாலும் சரி, போப் மார்க்கம், ரோம புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு, இந்த சபையினுடைய அதிகாரமானாலும் சரி, அதே சமயத்தில் பூமியின் ராஜாக்கள் அரசியல் சக்தியினுடைய தெய்வீக அதிகாரமானாலும் சரி, அதை வந்து யாரும் அதை வந்துட்டு எதிர்க்க கூடாது. முதல்ல இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று முரண்பாடுல, ரெண்டு ஒன்னாத்தான் இயங்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க. அதுப்போ இந்த அதிகாரங்களுக்கு விரோதமா யாராவது வந்துட்டு போதிச்சாவோ இல்லாட்டி கருத்துக்களை பரவுனாவோ அல்லது இதெல்லாம் வேதத்துல இல்லாதது என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாவோ இவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று அமைப்புகளும் ஃபுல்ஃபிட்ல இருந்து ஜனங்களுக்கு அறிக்கையிடுவாங்க. அறிக்கையிட்டு இந்த அமைப்புகளுக்கு விரோதமா இந்த மாதிரி கலகம் பண்றவங்க அழிக்கப்பட வேண்டியவங்கிற அந்த ஒரு இக்கட்டான சூழலையும் அந்த சமயத்துல இந்த அமைப்புகள் உருவாகும். பிரதர் ரசல் அழகா அதுக்கு ஒரு நிழல் சொல்றார். எப்படின்னா இந்த ஆவி எப்படி இந்த அமைப்புக்கு வரும், இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்குன்னா, கர்த்தர் இயேசு விஷயத்துல அவரை கொலை செய்யறதுக்கு காய்பா பேசினார். பேசும் போது காய்பாவை வழி நடத்தினது எந்த ஆவியோ அதே ஆவி இங்கே வந்துட்டு இந்த மூன்று அமைப்புகளை வழி நடத்த சொல்றார். காய்பா சொன்னார் இல்லைங்களா, ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் மரிக்கிறது நல்லது என்று சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷன் யார் அவர் சொன்னது, இயேசுவை அவர் சொல்லிட்டார். சோ இயேசு அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷன் மறிக்கட்டும், அது நல்லது, ஜனங்களுக்கு காப்பாற்றப்படுவாங்க. சோ அதே ஆவி அந்த காய்பாக்கு இருந்துட்டு அந்த ஆவி இந்த அமைப்புகளுக்கு அப்ப இருக்கு. இவங்க சொல்லுவாங்க பாருங்க, இந்த மூன்று அமைப்புகள் நாம சேர்ந்துட்டு உலகத்தை எடுப்பித்து கட்டுறதுக்கு நாம முயற்சி பண்றோம், சீக்கிரத்தில் அழிய போற இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அப்படி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள், கருத்துக்களை ஆதரிக்காமல் அதை எதிர்க்கக்கூடிய இந்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்க்கிறவர்களை காண்பிச்சு, இவர்கள் மறுச்சா தப்பு இல்ல, இவர்கள் மறுச்சா, அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்காக இவர்கள் மறுச்சா தப்பு இல்ல சொல்லிட்டு அந்த காலத்துல அங்க சொல்லுவாங்க. சோ ஒரு பேரலல் அங்க பிரதர் ரசல் வந்து அங்க காண்பிக்கிறது. ஆனா இது ஏன் அவங்க சொல்லுவாங்கன்னா, பிரதர் ரசல் அழகா சொல்றாரு, ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஏன்னா அவர்கள் இவர்கள் மிருகம், சொர்க்கம், வலுச்சற்பம், இவங்களுடைய நிலை தன்னிலை, அவங்க தன்னிலை காத்துக்கொள்ளணும்னா, தங்களை தாங்களே அவர்கள் காத்துக்கொள்ளணும்னா வேற வழி இல்ல, தங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழல் வரும். அதைய அந்த ஆவியில இருந்து அவர்களே ரொம்ப அருமையா அங்க செய்து முடிப்பான். சோ இதை சகோதரர் ரசல் அங்க சொல்வது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இது அது இது இந்த மாதிரியான செயல்பாடுகளை அந்த அமைப்புகள் கண்டிப்பா செய்வாங்க, செய்யக்கூடியவர்கள் தான், ரொம்ப அதிகாரத்தோடய செய்வாங்க. எப்படி செய்வாங்க, எப்படி முடியும் அது அவங்கனால, கொஞ்சம் பின்னால திரும்பி பார்த்தா நமக்கு சரித்திரத்துல காண்பிக்கும். இதே போன்ற கிரியைகளை அவங்க கடந்த நாட்கள்ல கூட அங்க செய்திருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்துல நம்ம பார்க்கும் போது, சோ அவ்வளோ யுகங்களே அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக ஜனங்களை வழி நடத்திருக்கிறாங்க. அந்த பழைய ஒரு அனுபவம் இப்ப அவங்களுக்கு ரொம்ப அருமையா உதவும். அதே உத்வேகத்தோடு அந்த பழைய அனுபவத்தினுடைய பலத்தோடு இந்த சமயத்துல இந்த அமைப்புகளே இன்னும் ரொம்ப வல்லமையாவே அங்க செயல்படும். ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு அங்க தெரியும் இல்லைங்களா. இதே போல இந்த ரோம சாம்ராஜ்யம் சொல்லிடுச்சு இல்லைங்களா, இந்த தெய்வீக அதிகாரம் இந்த பூமியின் மேல எங்கள் மூலம் செலுத்தப்படுது சொல்லிட்டு ஆளுகை செஞ்சாங்க. யாரும் இந்த ராஜாக்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க கூடாது. ராஜாக்களுடைய அதிகாரம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்படிந்திருங்க. ஒருவேளை அதை மீறி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்ல, இந்த உலகத்துக்கும் நல்லதில்ல. சோ அப்படி வரும், எங்களுடைய டிவைன் அத்தாரிட்டிய குவஸ்டின் பண்ணாதீங்க, எங்களுடைய தெய்வீக அதிகாரத்தை கேள்வி கேட்காதீங்க. அப்படித்தான் கடந்த காலங்கள்ல இந்த அரசியல் அமைப்புகள் செயல்பட்டுச்சு. அதே போலதான் ரோம கத்தோலிக்க திருச்சபை செஞ்சிச்சு. போப் மார்க்கம் என்னன்னா, நாங்கள் உண்மையான சபை, எங்களுடைய அதிகாரத்தை நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், எங்களுடைய போதனைகளை நீங்க தோண்டி துருவி ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், அதை நம்பி ஏற்றுக்கொண்டு கீழ்படியுங்கள், அது நல்லது. இதே போல இப்போ புராட்டஸ்டன்ட் சபைகளும் கூட அதே வார்த்தைகள் அங்க சொல்லும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மூன்று அமைப்புகள் தங்களுடைய அந்த போதனைகளை பகட்டுத்தனோ ஞானமாய் தோன்றுகிற ஒரு தோற்றம் மற்றும் தொடர்ச்சியான அந்த போதனைகளின் மூலம் உலகத்தை அவங்க தங்களுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சிப்பாங்க. அதைய எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அழிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லுவாங்க. இதைய முழு பலத்தோட கடந்த கால அனுபவத்தை கொண்டு இப்ப இன்னும் நல்லாவே அவர்கள் செய்கிறவர்களாக அங்க இருப்பாங்க. சோ இவங்க சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை என்னன்னா, மூன்று பேரும் சேர்ந்து சொல்றது, எங்களுடைய அதிகாரம் தெய்வீக அதிகாரம், இதற்கு கீழ்படுந்தீங்கன்னா இந்த உலகம் காக்கப்படும், இந்த உலகம் அதனுடைய அழிவில் இருந்து அங்க காக்கப்படும். இதற்கு கீழ்படிய மறுத்தோ அல்லது இந்த அமைப்புகளுடைய போதனைகள் திட்டங்களை முரண்பட்டு எதிர்க்கவோ செய்தார்களே ஆனால் இந்த உலகமே ரொம்ப கஷ்டமான விளைவுகளை சந்திக்க நேரிட்டு அழிந்து போக வாய்ப்பு உண்டு என்பது தான் இந்த அமைப்புகளுடைய அந்த உபதேசமா இருக்கும். பாருங்க, இந்த உபதேசத்தை தான் அங்க அடையாளத்துல சொல்லிட்டாரு. என்னன்னா அது என்ன என்ன மாதிரி அடையாளம், தவளைக்கு ஒப்பான ஆவிகள், தவளைக்கு ஒப்பான ஆவிகள். சோ தங்களை ரொம்ப பெருசாக நினைச்சிட்டு தாங்கள் சொல்லுவதெல்லாம் ரொம்ப ஞானமான திட்டங்கள் மாதிரி, இது மாத்திரம்ல இதை தொடர்ச்சியாவே வேற இந்த அமைப்புகளை அங்க சொல்லிட்டு அங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல் உருவாகும். இது வந்து ஒரு மேலோட்டமான அர்த்தம் தான், இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எப்படி இதெல்லாம் நடக்குங்கிறது தான் வால்யூம் இருக்கு. சோ இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து வர உபதேசங்கள் இந்த தன்மையோட ஜனங்கள் கிட்ட அங்க வந்து சேரும் சகோதர சகோதரிகளே. அப்போ இதுல எல்லா அரசியல் அமைப்புகளும் கூட அங்க பின்னாட்கள்ல சேர்ந்து கொள்ளுவாங்க என்று அங்க பார்க்கிறோம். அதாவது யார் யார் எல்லாம் சுயமாக நின்று இந்த மூன்று அமைப்புகளோட சேர்ந்து கொள்ளும் அளவுக்கு தைரியம் இருக்கோ அவங்களும் சேர்ந்துடுவாங்க. நெக்ஸ்ட் யார் யாருக்கெல்லாம் ஏற்கனவே இந்த அரசியல் சக்திகளினுடைய ஆதரவு இருக்கோ அந்த அமைப்புகளும் கூட இந்த அமைப்புகளோட அங்க சேர்ந்துடுவாங்க. ஏன்னா இப்ப இவங்க உருவாயிடுகிற இந்த கூட்டணி போல ஒரு கூட்டணி இதுவரைக்கும் பூமியில உருவானது இல்ல. போப் மார்க்கம் ஆளுகை செஞ்சாங்க, போப் மார்க்கமும் அரசியலும் சேர்ந்துட்டு, பட் தனியா. ஏன்னா பின்னாட்கள் என்ன உருவாச்சு, போப் மார்க்கத்தில இருந்தே என்ன உருவாச்சு, புராட்டஸ்டன்ட் சபைகள் அவங்க ஒருங்கிணைப்பு வந்துச்சு, அவங்க இவங்க கூட என்ன பண்ணல, சேரல. ஆனா இப்ப என்ன நடக்கும்னா, போப் மார்க்கம் சரி, புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் சரி, அரசியல் சக்திகளும் சரி, மூன்றும் சேர்ந்து இருக்கிறது பயங்கரமான ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அதிகாரம் பூமியின் மேல செயல்படுத்தப்படல, இதுக்கு முன்னாடி பண்ணல. போப் மார்க்கம் செயல்பட்டுச்சு, அரசியல் சக்தியோட சேர்ந்துச்சுன்னா அது ரெண்டும் தான் இருந்துச்சு. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னு போப் அந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் அவங்களை எதிர்த்து தான் நின்னான். ஆனா இப்ப என்னன்னா இந்த மூன்று மாபெரும் அமைப்புகள் சேர்ந்திருக்கிறது ஒரு விசேஷித்த காரியமே. இந்த கூட்டணியோட யார் யாரெல்லாம் சேர முடியுமோ அவர்கள் எல்லாமே இவங்க கூட அங்க சேர்ந்துடுவாங்க. சகோதர சகோதரிகள், இப்படியாக இந்த மிருகமான போப் மார்க்கம், மிருகத்தின் சொரூபமான புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு, வலுச்சற்பமான இந்த அரசியல் சக்திகளினுடைய போதனைகள் கருத்துக்கள் தான் பூமியின் ராஜாக்களை தூண்டி அர்மகதோன் யுத்தத்துக்கு அவங்களை கூட்டி சேர்க்கும். இந்த மூன்று மாபெரும் அமைப்புகளும் எவ்வளவு பகிரங்கமா இந்த போதனை அவங்களுக்கு கொடுக்கும் போது, என்ன போதனை, ரொம்ப ஷார்ட்டா, நாங்கள் தான் தெய்வீக அதிகாரம் பெற்றோர் ராஜாக்களே சபை, எங்களுடைய போதனைகளை கேட்டு கீழ்படிந்தா நீங்க காக்கப்படுவீங்க, உலகம் இல்ல அழிவு. இந்த பகத்து ஞானமா தோன்ற தொடர்ச்சியான இந்த போதனைகளை கேட்டு தான் பூமியின் ராஜாக்கள் வந்துட்டு அர்மகதோனுக்கு வருவாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் கிளியரா சொல்லுவேன். ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கும். வலுச்சற்பம் யார், அரசியல் சக்திகள், போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு சேர்ந்துட்டாங்க. இவர்கள் சேர்ந்து இப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் யாரை கூட்டி சேர்க்கும் சொல்றது, பூமியின் ராஜாக்கள் யார், பூமியின் ராஜாக்கள் யார். ஏன்னா இந்த மூன்று கூட்டணியிலேயே யார் இருக்கிறாங்க, ராஜா அரசியல் சக்திகள் இருக்கு இல்லையா, அரசியல் சக்திகள் இருக்குது, பலிஷர்ப்பம் சிவில் பவர் இருக்கு. அப்புறம் இங்க யார் இது கூடுறது, ராஜா, என்ன வசனம் இருக்கு இல்லைங்களா, வசனம் வாசிங்க மறுபடியும், அந்த மன்னிக்கணும் 14 வசனம் வாசிடுங்க, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை அர்மகதோனுக்கு கூட்டி சேர்த்தது. ஏற்கனவே அந்த மூன்று பேர் கூட்டணியில அரசியல் சக்தி இருக்குது, வலுச்சர்பம். அப்போ இந்த பூமியின் ராஜாக்கள் யார் அப்படின்னா சுருக்கமா ஏதாவது சொல்ல முடியுங்களா, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கஸ் பண்ண முடியுமா, யாரா இருக்கும் இந்த ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள், பூமியின் ராஜா, ஆக்சுவலா பூமியின் ராஜாக்கள் யார், என்ன பாட் பண்ண போறாங்க யுத்தத்துல, என்ன ஆக போறாங்க, அர்ம இந்த பூமியின் ராஜாக்கள் எங்க கூட்டுறாங்க, எங்க கூட்டுறாங்க, அர்மகதோன் வந்து என்ன பண்ண போறாங்க, அழிய போறாங்க, சண்டை போட போறாங்க. அதுல சபையும் சொல்ல முடியாது, முற்பிதாக்கும் சொல்ல முடியாது, மற்ற நாடுகள் நம்ம கேட்கறது ராஜாக்கள். ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட் நீங்க சிந்திக்கணும், அதுக்கு தான் நான் கொஞ்சம் டைம் கொடுக்கறேன் நான், ஏன்னா பாருங்க அந்த டிஃபரன்ஸ் நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். சோ வலுச்சற்பம், மிருகம், மிருகத்தின் சொரூபம், அதாவது அரசியல் சக்திகளே, போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய ஒருங்கிணைப்பு சேர்ந்து போதிக்கிற போதனைகள் உலகத்தினுடைய ராஜாக்கள் ஒன்றுக்கு ஒட்டி சேரும். அப்படி வரும்போது ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க, கூப்பிடுற பார்ட்டிகள், வருகிற பார்ட்டிகள். நம்ம என்ன கேக்குறோம்னா, கூப்பிடுற பார்ட்டிகள்ல அரசியல் சக்திகள் இருக்கு, வரப்போகிற பார்ட்டிகள்ல யார் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்காங்க. வித்தியாசம் இருக்கணும் இல்ல, ஏன்னா பொதுவா நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அரசியல்னா ராஜாக்கள், ராஜாக்கள்னா அரசியல், ராஜாக்கள் அரசியல் இல்லாம ராஜாக்கள் இல்ல. அதனால நான் கேக்குறேன், அப்படி நினைச்சிட்டு விட்டுற வேண்டாம், இங்க இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த ராஜாக்கள் வேற யாரும் இல்ல, ராஜாக்கள் அப்படின்னா ராஜாக்கள் போன்று இருக்கிற பூமியில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவங்க. இந்த ராஜாக்கள் இந்த மூன்று அமைப்புகளுடைய போதனைகளை கேட்டு இந்த பூமியின் ராஜாக்கள் அர்மகதோனுக்கு வருவாங்க. யார் இந்த ராஜாக்கள்னா சகோதர சகோதரிகளே, மதம் என்ற அமைப்புல ராஜாக்கள் போன்ற அதிகாரம் உள்ள ஜனங்கள், அது வந்து பிஷப்ஸா இருக்கலாம், கார்டினல்ஸா இருக்கலாம், பங்குச்சாமியாரா இருக்கலாம், பாஸ்டர்ஸா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், பெரிய பெரிய சபை நடத்துறவங்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் தான் அந்த மதம் என்கிற அமைப்புல கிங்ஸ் பிரின்சஸ் ஜனங்களை மேல ஆளுகை செலுத்திட்டு இருக்கிறவங்க. இந்த அமைப்புல இந்த ராஜாக்கள் வருவாங்க. நெக்ஸ்ட் அரசியல் என்கிற அமைப்பு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல ஆளுகை செலுத்தக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், அதிகாரம் படைத்தவங்கள். இவங்களும் கூட இந்த அமைப்புகளும் இந்த போதனைக்கு செவிசாட்சி, உடனே இந்த அமைப்பு கிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க. அதே போல பொருளாதார அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய என்ன சொல்லலாம் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். சோ இவர்களுக்கு நிறைய வல்லமை இருக்குது. ஜனங்கள் மேல ஆளுகை செய்யறாங்க. பொருளாதார அமைப்புல இருக்கிற அந்த இந்த அதிகாரம் படைச்சவங்க இவங்க எல்லா கூட இந்த அமைப்புகளுடைய இந்த வார்த்தை கேட்பான். இந்த வார்த்தை கேட்டு அவங்க கூட அங்க சேருவாங்க. அதே போல சமுதாயத்துல பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட வருவாங்க. சோ இந்த பூமியின் ராஜாக்களை இந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிப்படுற தவளைக்குப்பான் அந்த ஆவிகள் கூட்டி சேர்த்தது என்று சொல்லப்பொழுது அந்த மூன்று அமைப்புகள் பக்கம் கூட்டி சேர்த்தது. இந்த அமைப்புகள் இந்த அட்டரன்சஸ் விடுவாங்க. இந்த அமைப்புகள் இந்த மாதிரி வார்த்தைகள் விடுவாங்க. நாங்க தான் தெய்வீக அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இப்போ எங்க கூட இணைகிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. எங்க கூட இணைந்து செயல்பட்டா உலகம் காப்பாற்றப்படும். எங்களுக்கு விரோதமா செயல்பட்டா அழிவை தவிர்க்க முடியாது. அழிவு தான் நடக்கும். ஜாக்கிரதை. இது சொல்லும் போதே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மூணு அமைப்புகள் தொடர்ச்சியா சொல்லுவாங்க. விளைவு என்னன்னா நான்கு அமைப்புல இருக்கிற ராஜாக்கள் போன்ற அதிகாரம் பெற்றுட்டு எல்லா பெரிய பெரிய தலைகள் இந்த அமைப்புகள் கூட அங்க சேர்ந்துருவாங்க சகோதர சகோதரிகளே. ஏன்னா இது இப்படித்தான் அந்த ராஜாக்கள் அருமோகதோனுக்கு கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ஆனா இது மேலோட்டமான அர்த்தம் தான். என்ன உபதேசம் எப்படி சொல்லுவாங்க அதுதான் வால்யூம்ல இருக்கு. இது இன்ட்ரோடக்ஷன் தான் நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ இப்படியாக அவங்க அங்க வந்து சேருவாங்க. ஏன் வந்து சேருவாங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வந்து அப்படிப்பட்ட காலம். ஏன்னா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் பற்றி நீங்க ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். சோ இந்த அர்மகதோன் சம்பவிக்கிற அந்த கால பகுதியினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சோ வானத்தினுடைய சத்துவங்கள் என்ன ஆகும்? அசைக்கப்படும். சோ பூமியின் மேல வரப்போகிற ஆபத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சோர்ந்து போயிருக்கும். எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. என்ன ஆக போகுது இந்த உலகம்? இந்த உலகம் எப்படி என்ன ஆக போகுது? எல்லாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது இந்த அமைப்புகள் இருந்த வார்த்தைகள் வரும். இதோ நாங்கள் இருக்கோம் உங்களை காப்பாத்த. வல்சர்ப்பம் மிருகம், மிருகத்தின் சொரூபம், அரசியல் சக்தி, போப்பு மார்க்கம், புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு, நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையில. எங்களுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு சேர்ந்துருங்க, நாம காப்பாற்றலாம். இப்போ இந்த ராஜாக்கள் ஏற்கனவே பயந்து போயிருப்பாங்க. சோ அப்ப ஏற்கனவே இந்த பாருங்க, அப்ப இந்த அருமகதம் நடக்கிற சூழல் அப்படி இருக்கும். இன்னும் அது கிட்டத்தட்ட உருவாயிடுக்குது. நிறைய உருவாயிடுச்சு. பிரதர் ரசல் எழுதினது அப்போ இருந்ததை காட்டிலும் பல மடங்கு இந்த அர்மகதோன் சம்பவிக்கிறதுக்கான காலம் உருவாயிடுக்குது. ஆனா இன்னும் எக்ஸாக்டா வரல. ஏன்னா ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரியில அது சொல்லுவாங்க, எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ஒரு உச்சகட்டம் இருக்கு. அந்த பாயிண்ட் வந்தா தான் அந்த மாற்றங்கள் அங்கும். சோ அந்த பாயிண்ட் வரணும். ஆனா அந்த பாயிண்ட் வந்திருக்கும். அப்படி வரும்போது பாருங்க, இங்க சொல்றாரு அழகா சொல்றாரு, ஜனங்கள் இருதயம் ஏற்கனவே சோர்ந்து போயிடும். ஜனங்களுக்குள்ள இந்த நான்கு அமைப்புகள், அந்த அமைப்புகளுடைய பெரிய பெரிய தலைவர்கள், அதிகாரம் படைத்தவங்க, தனிப்பட்ட நபர்கள் எல்லாரும் கூட சோர்ந்து போயிருப்பாங்க. என்ன ஆகும் இந்த உலகம்? அந்த சமயத்துல சீன்ல வருவாங்க இந்த மூன்று அமைப்புகள். இந்த மாதிரியான போதனைகள் எங்க கூட கை கோர்த்துடுங்க. இப்போ இது அவங்களை தூண்டி இந்த ராஜாக்கள் எல்லாம் அவங்க கூட அங்க ஒன்று சேருவாங்க சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த நான்கு அமைப்புகளில இருந்து ராஜாக்கள் போல அதிகாரம் படைத்தவங்க இந்த மூன்று அமைப்புகளோட அங்க சேர்ந்து ஒரு பெரிய படை ஆயிடுவாங்க. ஒரு கிரேட் ஆர்மி ஆயிடுவாங்க. அர்மகதோனுக்கு தேவையான ஒரு டீம் ரெடி ஆயிடும், ஒரு ஆர்மி ரெடி ஆச்சு. யார் அப்படின்னா இந்த மூன்று முக்கியமான அமைப்புகள். இந்த அமைப்புகளுடைய போதனைகளுக்கு மயங்கி இழுக்கப்பட்டு பூமியின் முக்கியமான ராஜாக்கள் எல்லாம் கூடி வந்து ஒரு டீம் அங்க ரெடி ஆயிடும், கிரேட் ஆர்மி. அர்மகதோன் யுத்தம்னா ரெண்டு வேணும், ரெண்டு தரப்பு இருக்கணும், ஒரு தரப்பு இப்படியாக அங்க ரெடி ஆயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, இது எப்படி ரெடி ஆவாங்க என்று சொல்லும் போது இதுல நிறைய நல்ல மனுஷங்க கூட, மற்ற விதத்துல நல்ல மனுஷங்க, நல்ல தலைவர்கள், சக்தி வாய்ந்தவங்க, இவங்க கூட இந்த ஒரு என்ன கவர்ச்சியான அந்த போதனைகளுக்கு மயங்கி இழுக்கப்பட்ட அமைப்புகளோட சேர்ந்துடுவாங்க என்று சகோதரர் அங்க சொல்லுவது நாம அங்க பாக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த இவங்களுக்கு நல்ல கருத்துக்கள் இருந்திருக்கும், ஆனாலும் கூட இவங்க கிட்ட இருக்கிற கருத்துக்களை காட்டிலும் அந்த தவளைகளுடைய சத்தம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும், மயக்கி இழுத்துடும். சோ இந்த அமைப்புகளுடைய பகட்டான மேட்டுமையான பேச்சுகள், அந்த தோற்றங்கள், அந்த தொடர்ச்சியான முயற்சி, இவந்த மாதிரி சில நல்ல மனுஷங்களை கூட இந்த நான்கு அமைப்புல இருந்து அங்க அவங்க பக்கம் அங்க கூட்டி சேர்த்துரும் என்று அங்க பாக்குறோம். சோ அப்போ என்ன நம்பிடுவாங்கன்னா இவங்க இந்த சொன்ன மாதிரி இந்த மூன்று அமைப்புகள் தான் கடவுளாக பார்த்து ஏற்படுத்தின அமைப்புகள், ரொம்ப நீதியான அமைப்புகள், ரொம்ப நியாயமா செயல்படுற அமைப்புகள், சத்தியத்தை அஸ்திபாரமா கொண்டு செயல்படுது. ஏன்னா யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறாங்க, இப்படி நம்பருக்கு ஏற்ற சூழல் இருக்குமா இருக்காதுங்க? ஏன்னா யார் இருக்கிறாங்க அந்த மூணு பேர், மூணு பேர் காம்பினேஷன்ல? போப் மார்க்கம். சோ போப் மார்க்கம் பாருங்க, அந்த போப்பு கார்டினல்ஸ் எல்லாம் வருஷம் நிக்க வச்சு அவங்க மூஞ்சி பார்த்தா திருடங்க மாதிரியா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? பரிசுத்தவான்கள் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுகள். சோ அது ஜனங்கள் அப்படியே சரண்டர் ஆகும். அதே போல புரோட்டஸ்டன்ட் அமைப்பு, அது ஒரு மதம். அதே போல அரசியல்ல சில முக்கியமான அரசியல் சக்திகள் அதிகாரப்படுச்சு. சோ ஜனங்களுக்கு இவங்க நன்மை தானே சொல்லுவாங்க, தீமை ஒண்ணு சொல்ல மாட்டாங்களே சொல்லிட்டு சில நல்லவர்கள் தங்கள் கருத்து நியாயமா இருந்தாலும் கூட இவங்கனால வஞ்சிக்கப்பட்டு அங்க உள்ள போயிடுவாங்க. பிரதர் சொல்றாரு எப்படி இந்த அர்மகதோன் நடக்கும், பிரதர் அந்த எக்ஸ்பிளைன் பண்றார். சோ அப்போ என்ன சொல்றாருன்னு இன்னும் தெளிவா சொல்லும் போது, நிறைய பேர் தங்களுடைய விருப்பத்திற்கு மாற செயல்படுவாங்க. அந்த சமயத்தில் இந்த அமைப்புகள் சொல்றது மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனாலும் தங்களுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வரும், இல்ல இது சரியில்லை அப்படின்னு வரும், ஆனாலும் தங்கள் விருப்பத்துக்கு மாற அந்த அமைப்புகளோட அவங்க என்ன சொல்வாங்க, மெனி நோபல் பீப்புள், நிறைய நல்ல ஜனங்கள் இன் திஸ் கிரேட் ஆர்மி will assume an attitude quite contrary to their preferences. இந்த தரப்போடு சேரும் போது தங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அந்த அமைப்புகளோட போய் அங்க சேர்ந்துடுவாங்க. சோ அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம், பிரதர் சொல்றார், for a time the wheels of liberty and progress will be turned backward. அதெல்லாம் நடக்கும் போது இந்த அமைப்பு, அதாவது உலகம் ரொம்ப இக்கட்டான சூழலுக்கு போய் நிற்கும் போது இந்த அமைப்புகள் முன்னால வந்து இந்த மாதிரி தவளை கொப்பான போதனைகளை அறிவிக்கும் போது, அப்புறம் இந்த நான்கு அமைப்புகள் இருக்கிற ராஜாக்கள், அதிகாரம் படைத்தவர்கள் முழு விருப்பத்தோடையோ விருப்பத்துக்கு மாறாவோ இந்த அமைப்புகளோட சேரும் போது, அந்த சூழல் வரும் போது என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச காலத்துக்கு பூமியில அந்த சுதந்திரம், சுதந்திரம் அப்படிங்கறதும் அந்த இவ்வளவு காலம் அடைஞ்சிட்ட அந்த வளர்ச்சி பாதை எல்லாமே காணாமல் போயிடும். ஏன்னா இந்த உலகம் கொஞ்ச காலத்துக்கு பழைய நிலைமைக்கு திரும்பி போயிடுவாங்க. பழைய நிலைமைக்குன்னா 1874 முன்னால எப்படி இருந்துச்சு, எல்லாம் சுதந்திரமா இருந்தாங்களா ஜனங்கள்? இல்லவே இல்ல. ஜனங்களுடைய சுதந்திரம், சுயாதீனம் ஒரு அமைப்பு என்ன பண்ணுச்சு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்துச்சு இல்லைங்களா. சோ ஜனங்கள் மூட நம்பிக்கையில இருளுக்குள்ள தங்கள் தனி மனித உரிமைகள் கூட தெரியாம அளவுக்கு அவங்க இருந்துட்டாங்க. அந்த காலத்துக்கு கொஞ்ச காலம் இப்போ இந்த அமைப்பு இப்படி நடக்கும் போது சூழல் மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த அமைப்புகள் வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தை கொண்டு வருவதற்காக அந்த சூழலை அவங்க ஏற்படுத்திடுவாங்க என்று அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ ஜனங்கள் கூட சிந்திக்க தவறிடுவாங்க. இந்த அளவுக்கு எந்த ஜனங்கள்னா, ஈவன் தோஸ் ஹூ மே பி காட்ஸ் பீப்புள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிற ஜனங்கள் கூட கரெக்ட் அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கிறது தான் நல்லது போல தெரியுது. இந்த சிஸ்டம் இப்படித்தான் போகணும் போல தெரியுது. இந்த அமைப்புகளுக்குள்ள நம்ம சரண்டர் ஆயிடணும் போல தெரியுது. இந்த அமைப்புகள் தான் உலகத்தையே ஆளணும் போல தெரியுது. இதைத்தான் தேவனே விரும்புறார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தேவன் அப்படி விரும்புறதே இல்லை. இந்த 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஹோல் ஆர்டர் அப்சைட் டவுன் திரும்பணுங்கிறது தான் தேவ திட்டம். அப்படியே அந்த சிஸ்டம் எல்லாம் மாறும். அதுதான் தேவ சித்தம். அதான் கர்த்தர் இயேசு செய்வாங்க, ஆளுக்கு எடுத்துருக்கும் போது. ஆனா ஜனங்களே சிலர் இந்த மாதிரி நினைச்சிட்டு கூட வஞ்சிக்கப்பட்டு போறக்கு அங்க வாய்ப்பு இருக்குது என்று அங்க சொல்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரதர் அழகா சொல்றார், ஃபார் எ பிரீஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு கொஞ்ச காலம். As we understand the scriptures, வசனங்களை நம்ம தியானிச்சு புரிஞ்சு கொள்ளும் போது அது என்ன சொல்லுதுன்னா, தீஸ் கம்பைன்ட் போர்சஸ் ஆஃப் அர்மகடோன் வில் ட்ரம்ப். அப்படின்னா இப்படியாக ஒருங்கிணைந்து செயல்படுகிற இந்த அர்மகதோனின் சக்திகள் ஜெயம் ஜெயித்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு. அவங்க அதிகாரம் வந்துருக்கும் பூமியில, பூமியின் ராஜாக்கள் இவங்க பக்கம் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய தேவனுடைய மனுஷங்க கூட அப்படி நினைச்சிடுவாங்க, இது வந்து கிட்டத்தட்ட இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு போல கொஞ்ச காலத்துக்கு அங்க தோன்ற சொல்றாரு. இன்னைக்கு என்னென்னலாம் ஒரு சுதந்திரம் இருக்குதோ, நம்ம பேசுவதற்கு, நம்ம செயல்படுறதுக்கு, ஜனங்களோட ஜனங்கள் தொடர்பு கொள்வதற்கு என்னென்ன வளர்ச்சி, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குதோ, அது எல்லாம் கொஞ்ச நாளுக்கு செயல்படாம போயிடும். கொஞ்ச நாளைக்கு அது பிரயோஜனம் மற்று போயிடும். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த 3 அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த உலகம் வரும் சொல்றாரு. ரொம்ப அருமையா இன்ட்ரோடக்ஷன்லயே பிரதர் கொடுக்கிறார். இது நம்ம ஒரு முறை படிக்கும் போது ஒரு பாயிண்ட் புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு கூட. ஏன்னா இது ரொம்ப இந்த சூழல் எப்படி உருவாகும் அது நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா கண்டிப்பா பிகினிங்ல இருப்போம், இது ஆரம்பிக்கும் போது இருக்கும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இங்க, பட் அது கூட சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க. இலை மேல இருக்கிற தண்ணி எப்படியோ அது மாதிரி இருப்பாங்க. அப்ப இது நாம அங்க கூர்ந்து கவனிக்கணும் பிரதர். அது ரொம்ப கிளியரா தேவனுடைய ஆவியில் அங்க சொல்லிடுகிறார். இந்த சூழல் உருவா எடுக்குதும், இந்த சூழல் மத்தியில இந்த 3 அமைப்புகள் அப்படியே மேல வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும். இந்த 4 அமைப்புகள் இருக்கிற ராஜாக்கள் அப்படியே இந்த அமைப்புகளோட சேர்ந்துடுவாங்க, நல்ல மனுஷங்கள் சேர்ந்துடுவாங்க, தேவ பக்தி உள்ள ஜனங்கள் கூட அறியாமையில சேர்ந்துடுவாங்க. ஆனா இந்த அமைப்புகள் ஜெயம் கொண்டது போல அங்க இருக்கும், தேவனே இதை ஏற்படுத்தி விஷயம் போல அங்க இருக்கும். எல்லா சுதந்திரம், எல்லா சுயாதீனம் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அது தாளாக போய்விடும். ஏன்னா இந்த அமைப்புகள் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இது எல்லாம் ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி வந்துடும். ஆனா சொல்றாரு, அப்படி வந்திருக்கும் போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லிடுகிற பூமி எதிர்ச்சி, ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சி இந்த பூமியில சம்பவிக்கும். ஆனா இது வந்து லிட்டரலான பூமி அதிர்ச்சி இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்றதுனால வசனம் நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:18-19. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான பாத்தீங்களா, எப்படிப்பட்ட அதிர்ச்சி இது. ஒரு பூமி மிகவும் அதிர்ந்தது. இங்கிலீஷ்ல சிவியர் எர்த்குவேக், சிவியர் ரொம்ப கடுமை, ரொம்ப பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, பூமி உண்டானது நாள் முதல் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி இது வரைக்கும் வந்ததில்லை. சோ வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள பாஷை. இங்க பூமி அதிர்ச்சி ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம் பூமி அதிர்ச்சி நம்ம பாக்குறோம், ரெவல்யூஷன்ஸ், புரட்சிகள், பூமி ஒழுங்குக்கு உட்பட்ட ஜனங்கள், அந்த பூமியில அதிர்ச்சி, அந்த ஒழுங்குக்கு உட்பட்ட ஜனங்களுக்குள்ள புரட்சி, கிளர்ச்சி, வெகுண்டு எழுறது அங்க நடக்கும். சோ அப்போ இந்த மாதிரி இந்த மூன்று அமைப்புகள் அதிகாரத்துக்கு வந்து பூமியின் ராஜாக்கள் அவங்க கூட சேர்ந்து அந்த சிஸ்டம் தான் தேவன் அனுமதிச்சதுங்கிற மாதிரி பூமி போக ஆரம்பிக்கும் போது இந்த பூமி எதிர்ச்சி பூமியில வரும்னா வசனத்துல சொல்லிடுகிற மிக பெரிய மக்களுடைய புரட்சி அந்த காலத்துல அங்க உண்டாகும். அது பதிதா கர்த்தர் இயேசு சொல்றாங்க மத்தேயு 24 அதிகாரம் 21 வசனம். சேம் லாங்குவேஜ், ஒரே மாதிரியான பாஷை. அங்க கர்த்தர் இயேசு தான் சொன்னாங்க யோவான் மூலம் அது பூமி எதிர்ச்சி, இதுவரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. ஆனா இது இங்க சொல்றாரு கர்த்தர் இயேசு, இதுவரை சம்பவியாததும் இனிமேல சம்பவியாததுமான வரும் பெரிய உபத்திரவம் அங்க வரும். அங்க உபத்திரவம் சொல்றாரு, இதுக்கு மத்தியில தான் இந்த மிகப்பெரிய மக்களினுடைய புரட்சி வரும். எப்படி வரும் இந்த மக்களினுடைய புரட்சி? சோ அடுத்த டாபிக் பிரதர் ஆரம்பிக்கிறார், த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி. சோ அர்மகதோன் யுத்தம் எப்படி உருவாகும் பேசும் போது இன்ன வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், என்ன பிரதர் சொல்லிடுகிறாருன்னா அந்த யுத்தத்துக்கு பூமியின் ராஜாக்கள் என்ன இருக்கிறாங்க, மிருகம் சொருபம் அப்புறம் வலுச்சருப்பத்தின் மூலம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு தேவையான ஒரு 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 தரப்பு ரெடி ஆயிடுக்குது. இப்ப ரெண்டாவது தரப்பு யாருன்னா the Lord's great army, கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய மாபெரும் சேனை கூட அங்க ரெடி ஆகும். ஏன்னா யுத்தம்னா ரெண்டு பேர் வேணும் இல்லைங்களா, ரெண்டு பேர் வேணும் இல்ல. சோ இங்க என்ன இருக்குது, இந்த மூன்று அமைப்புகள், இந்த அமைப்புகளுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மயங்கி அதோடு சேர்ந்து நிற்கிற பூமியின் ராஜாக்கள். இது ஒரு அமைப்பாயிடுச்சு. இப்போ இன்னொரு அமைப்பு உருவாகும். சோ அது கர்த்தருடைய சேனையா இருக்கும். அந்த யுத்தத்துல கர்த்தர் பக்கத்துல நின்று இவங்க கூட யுத்தம் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும் போது அர்மகதோன் கம்ப்ளீட் ஆகுது. சோ அப்போ இந்த கர்த்தருடைய சேனை எப்படி இது உருவாக்குவாங்க சகோதர சகோதரிகளே? பாருங்க, இந்த கர்த்தருடைய சேனை உருவாகி இந்த மூன்று அமைப்புகள் மற்றும் ராஜாக்களோட யுத்தம் பண்ணும் போதுதான் அந்த மிகப்பெரிய புரட்சி நடக்குது, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும், இன்னொரு தரப்பு வேணும், கர்த்தருடைய சேனை. இந்த கர்த்தருடைய சேனை அங்க அலாக சோர் அட் திஸ் ஜங்ஷர், இந்த சமயத்தில் அது ஸ்கிரிப்சர் ஷோ வசனங்கள் என்ன சொல்றதுன்னா, டிவைன் பவர் வில் ஸ்டெப் ஃபார்வர்டு and God will gather the marshaled horse to the Armageddon, to the mount of destruction. So in the samayathila devan deiviga adhigarathode devanudaiya valamai munvande anga seyalpada aarambikum, adi eduthu vaikkum devanudaiya valamai. Eppadi appadina apdi adu adi eduthu vachche இந்த அர்மகதோனுக்கு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போகும். எப்படி அப்படின்னா சகோதர சகோதரிகளே, சில ஜனங்களே இப்படியாக அவங்க கூட்டி சேர்க்கப்படுவாங்க. அவங்க யாரு எப்படி கூட்டி சேர்க்கப்படுறாங்கிறது நாம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். ஆனா இது பற்றி சொல்லும் போது இந்த அமைப்புகள், பூமியின் ராஜாக்கள் எதுக்காக இப்படி கூட்டணி சேர்ந்து கொண்டு எதைய தவிர்க்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு தான் அவங்க வழிவகுத்துட்டு இருப்பாங்க சொல்றாங்க. ரொம்ப அருமையான வசனம். The very thing which they sought to avert by their union, Pope மார்க்கம், Protestant அமைப்புகள், அரசியல் சக்திகள், எந்த ஒரு காரியத்தை தவிர்த்துட்டு எந்த ஒரு காரியத்தை புறக்கணிச்சுட்டு புறக்கணிச்சுட்டு செயல்படலாம்ங்கிற நோக்கில் மூன்று பேர் ஒன்று கூடினாங்களோ அவர்கள் தவிர்க்க நினைச்ச காரியத்துக்காகவே அவங்க வழி ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். இப்ப கேள்வி உங்களுக்கு, இங்க பிரதர் ரசல் சில இடங்கள் இப்படித்தான் பேசுவார். ஏன்னா இது 4 வால்யம், 3 வால்யம் படிச்சவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறார். சோ அப்போ படிக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும், ரீடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, இந்த மூன்று அமைப்புகள் சேர்ந்தாங்க, பிரதர் ரச்ச சொல்றார் அவங்க எதை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டணிக்குள்ள வந்தாங்களோ அந்த காரியத்துக்கு தான் அவங்க வழி ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. எதைய தவிர்க்கணும்னு நினைச்சவங்க வந்தாங்க. நான் உங்களுக்கு குள்ள கொடுக்குறோம், நம்ம மூணு பேர் சேர்ந்து ஜனங்கள் மேல என்ன பண்ணிடலாம், அழுகை செஞ்சிடலாம். இவங்களுடைய இந்த போதனைகள் எப்படிப்பட்ட போதனைகள், நாங்க தான் டிவைன் அத்தாரிட்டி வச்சிருக்கிறோம், தெய்வீக அதிகாரத்தோட இருக்கிறோம், எங்க கூட சேர்ந்தீங்கன்னா உலகத்தை தூக்கி நிறுத்திடலாம், அழிய விட முடியாது. எங்க கூட சேர்ந்தீங்கன்னா, எங்க ஆளுகைக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க, மாறாக செயல்பட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. இப்படி சொல்லிருக்காக மூணு பேர் சேர்ந்து இப்படி சொல்றாங்க. ஏன்னா யார் வந்திருக்கிறார் ஏற்கனவே பூமியில? கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி காலம் ஆரம்பிச்சிருக்கு. இது அவருடைய ராஜ்யம், அவர் தான் ராஜா, அவர் தான் ஆளுகை செய்யணும். ஆனா போன கிளாஸ்ல முன்னுரையில பேசின பாயிண்ட்ஸ் இப்ப மைண்ட்ல இருக்கணும். இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லிட்டாங்க? மிருகம், நாங்கத்தான் அந்த தெய்வீக அதிகாரத்தை 799 இருந்து 1799 வரைக்கும் என்ன பண்ணோம், நடத்தி முடிச்சிட்டோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் கொஞ்ச காலம் அவிழ்த்து விடப்படுவார். அப்ப சாத்தான் போய் பஞ்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காலம் தான் இப்ப நடக்குதுன்னு அவங்க என்ன பண்றாங்க? 1799 அப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சூழ்நிலை தான் வந்துருக்குது. சாத்தான் வந்து எல்லா வேலையும் பண்ணிருக்கிறாரு. எங்க பக்கம் நின்னீங்கன்னா நாம என்ன பண்ணிடலாம், உலகத்தை சரி பண்ணி மறுபடியும் எங்களுடைய தெய்வீக அதிகாரம் இந்த பூமியில என்ன ஆகும், நடக்கும் சொல்ல போது. இப்ப கூட இவங்க யாருடைய அதிகாரத்தை பத்தி கவலையப்படாம இருக்காங்க. கர்த்தாரி கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தர் இயேசுனுடைய அதிகாரம் இந்த பூமியில செயல்படக்கூடாது. இதுக்கு தான், இதை தவிர்க்கணுங்கிற நோக்கில தான் அவங்க செயல்படுறாங்க. அந்த ராஜ்யம், அந்த அதிகாரம் சீக்கிரத்துல ஆரம்பிக்கிறதுக்கு தான் இவங்க வழி வகுக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா தெரியாது அவங்களுக்கு. சோ பிரதர் ராஜல் இதுதான் சொல்ற, த வெரி திங் விச் தே சாட் அவுட் பை தேர் யூனியன், அவங்களுடைய கூட்டணி மூலம் எதையும் அவங்க தவிர்த்திடலாம் நினைச்சாங்களோ அதுக்கு தான் அவங்க வழி ஏற்படுத்திக்கிறவர்களாக அங்க இருப்பாங்க. சோ அப்ப வேதத்துல மற்ற வசனங்கள்ல பார்க்கும் போது தேவன் தன்னுடைய குமாரன் மேசியா மூலம் அவரு வெளிப்படுவார். அப்போ அப்படி வெளிப்படும் பொழுது மேசியா யார் பக்கம் இருப்பாருனா பாருங்க, இப்ப யார் யார் இருக்கிறாங்க? மூன்று அமைப்புகள், மூன்று அமைப்புகளோட யாரு? உலகத்தினுடைய அதிகாரம் படைச்ச ராஜாக்கள். இப்ப மேசியா மூலம் தேவன் வெளிப்படுவார். வெளிப்படும் போது மேசியா யார் பக்கம் இருப்பார் நான் சொல்றோம், யார் பக்கம் இருப்பார் அவர்? இனி மீதி யார் இருக்கிறாங்க பூமியில? சோ அது படிக்கும் போது நீங்க அடியே வாட்ச் பண்ணுங்க. நீங்க மூன்று அமைப்புகள், அப்புறம் பூமியில நான்கு அமைப்பு, ஜனங்கள், ஜனங்கள்ல ராஜாக்கள் போல இருக்கிறவங்க தான் இவங்க பக்கம் அப்படின்னு யார் இருக்கிறா பூமியில? சாமானிய மனுஷங்க, சாதாரண ஜனங்கள், சாதாரண பிரஜைகள், இந்த கூட்டம் இருக்கும், பெரும் பெரிய கூட்டம். இவங்க பக்கம் மேசியா வந்து நீ பார். அதுதான் டேனியல் 12:1. அக்காலத்துல அக்காலத்துல எழும்புவான் மிகவே மிகாவேல், ஜனத்தின் புத்திரருக்காக, இஸ்ரேல் மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த ஜனத்துக்காக இவர் அங்க நிப்பார், தம்முடைய அதிகாரம் அங்க எடுப்பார் என்று நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அவரு எப்படி அதிகாரம் எடுப்பார்னா, அவருடைய ராஜ்யத்தை நாங்கத்தான் செய்கிறோம் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த மூன்று அமைப்புகள் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் இயேசு அவர் தம்முடைய அதிகாரத்தை அங்க எடுப்பார். ஏன்னா அவங்க கண்டிப்பா எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. பாருங்க இப்ப இந்த ஹால்ல இந்த ட்ரூத் போகுது, ஆனா இந்த ஏரியாவுடைய பிஷப்க்கு அது தெரியாது, இந்த ஏரியால இருக்கிற ப்ரோடெஸ்டன் சபைகளுக்கு தெரியாது இதுதான் நடக்க போதுன்னு. பட் டைம் வரும்போது இந்த அமைப்புகள் எப்படி இருப்பாங்கன்னா, நாங்க தான் கிங்ஸ், நாங்க தான் ராஜாக்கள், எங்களை அங்கீகரிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க, நல்லது நடக்கும் சொல்லும் போது அவங்க கூட எல்லாம் சேர்ந்துடுறாங்க. சேரும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, பழைய படிக்கு நமக்கு அதிகாரம் வந்துச்சு, இனி நம்ம தான் ஆளுகை பண்ணுவோம் எதிர்பார்ப்போம். கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத மேசியா வந்திருக்கிறார், அவர் தான் ராஜ்யத்துக்கு உரிமையானவர், உரிமைக்காரனானவர், அவர் தலையிடுவார் எல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுதான் நடக்கும். அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் இயேசு இந்த பூமியின் காரியத்தில் அங்க தலையிடுவார் என்று அங்க பார்க்கிறோம். தலையிடும் பொழுது ரொம்ப சுருக்கமா ஒரு பாயிண்ட் சொன்னா என்ன ஆகும்னா, இந்த சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் பீப்புள், அதுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு மனசுல கோபம் இருக்கும், மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும், தங்கள் உரிமை பறிக்கப்பட்டுச்சுங்கிற கோபத்தில் இருப்பாங்க, தங்க சுயாதீனம் போச்சு, நீதி மீறப்பட்டிருக்குது, இந்த மாதிரி உணர்வுல இருக்கிற மற்ற ஒட்டுமொத்த ஜனங்களும் அவங்களுடைய கோபத்துல, அவங்களுடைய வெறுப்புல அவங்க செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது அது யாருக்கு சாதகமா அமையும் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தர் கர்த்தர் இயேசுவுக்கு சாதகம். அப்போ அவங்க எப்படின்னா தங்களை அறியாமையிலேயே கர்த்தருடைய சேனை ஆவாங்க. ஆனா முழுக்க முழுக்க பாவ சிந்தைகள் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப கோபமான கூட்டம், என்ன சொல்லலாம்னா இந்த ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்க மாட்டாங்க அந்த ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருக்கும். சோ இப்போ கொஞ்சம் கேள்வி வரலாம் பிரதர், அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற, எப்படி கர்த்தர் இயேசு இந்த அமைப்புகள் இந்த பூமியின் ராஜாக்கள் கூட யுத்தம் பண்ண போறார், பண்ணும் போதே அவரு சபையை தன் கூட கூப்பிடுறது இல்ல, அவருடைய சேனையா இருக்கிறதுக்கு முற்பிதாக்கள் அவர் சேனையா இருக்கிறதுக்கு கூப்பிடுறது இல்ல, நியாயமா யார்தான் கூப்பிட்டுருக்கணும், அவங்களைத்தான் கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா சபைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு, முற்பிதாக்களுக்கு அவர் அதிகாரம் இருக்குது, அவங்கள கூப்பிடணும். ஆனா கர்த்தருடைய சேனை சபையில, கர்த்தருடைய சேனை முற்பிதாக்கள் இல்ல, அர்மகதோன்ல இல்லவே இல்ல, தயவுசெஞ்சு இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அர்மகதோன்ல இந்த பூமிக்குரிய மூன்று அமைப்புகள், அதாவது மிருகம், மிருகத்தின் சொரூபம், கள்ளத்தீர்க்க தரிசி பிளஸ் உலகத்தின் ராஜாக்கள்ங்கிற சேனையோட கர்த்தர் பண்ண போற யுத்தத்துல கர்த்தர் பக்கம் நிக்கிற அவருடைய சேனை சபை இல்ல, முற்பிதாக்கள் இல்ல, பூமியின் சாதாரணமான ஜனங்கள், கோபத்துல வெறுப்புல இருக்கிற ஜனங்கள் தான். எப்படி இவங்க அப்படித்தான், அதாவது அவர்களுடைய சிந்தனை கர்த்தர் இயேசுவோடு இசைந்திராமல் இருந்தாலும் அது அவசியமே இல்லை. பிரதர் ரசல் அழகா கோட் பண்றார், நீங்க இந்த பூமியில எங்கேயாவது ஒரு ஒரு சேனையை நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு சேனை இருக்கும், அந்த சேனைக்கு ஒரு தளபதி இருப்பார், ஒரு ராஜா இருப்பார், அந்த ராஜா தன்னை போலவே தன் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரா, அது அவசியமே இல்லை. சேனையில் இருக்கிறவங்க என்ன பண்ணா போதும், இவ என்ன பண்ணணும், யுத்தம் வந்திருக்கு சண்டை போடணும் அவ்வளவுதான், அவங்க என்ன மைண்ட்ல இருந்து சண்டை போடுறாங்க அது ராஜாக்கு அவசியமே கிடையாது. அது போலதான் கர்த்தர் இயேசு, இப்ப கர்த்தர் இயேசு இந்த அமைப்புகள் மேல இந்த அமைப்புகளோடு யுத்தம் பண்ண போது, இந்த அருமகதம் நடக்கும் போது இந்த அமைப்புகளோட இந்த இந்த ஜனங்கள் சண்டை போடுவாங்க அவ்வளவுதான், அது போ அப்படித்தான் இந்த உலக ஜனங்கள் அங்க வந்துடுவாங்க என்று சொல்றாரு. சோ காட் சைட் ஆஃப் த பேட்டில் வில் பி த பீப்புள் சைட், தேவன் யார் பட்சமா இருப்பார், யார் பக்கமா இருக்கிறார்னா இந்த ஜனங்கள் பட்சமாக அங்க இருப்பாங்க. ஆனா அந்த கர்த்தருடைய சேனையில், அதாவது விடுபட்ட இந்த உலகத்தின் மற்ற சாதாரண ஜனங்கள் கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, எல்லா ஜனங்களும் இருப்பாங்க, வரைமுறை எல்லாம் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், கடவுள் நம்புறவரு நம்பாதவரு, எல்லா மதத்காரங்க, எல்லா துறையில இருக்கிறவங்க, எல்லா ஞானிகள், எல்லா விஞ்ஞானிகள், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே அதுக்குள்ள இருப்பாங்க. அதுக்கும் பிரதர் ரசல் சொல்றாரு, நீங்க ஒரு வேளை யாருக்காவது இந்த ராணுவத்தை பத்தி கொஞ்சம் அறிவு இருந்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார் பிரதர் ரசல். அதாவது he who has any knowledge of army life knows that a great army is composed of all classes. So இந்த உலகத்தினுடைய சேனைகள் எப்படி செயல்படுங்கிற விதத்தை நீங்க அறிந்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சேனைகள்ல எல்லா தரப்பு ஜனங்களும் இருப்பாங்க. உண்மைதான், ஆர்மி நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு இன்னொரு உலகம், இந்த பூமியினுடைய சேனைகள் நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு உலகம். இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ, எப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ, அத்தனையும் நீங்க ஒரு ஆர்மியில நீங்க பாக்கலாம். ஆர்மியில போறவங்க அந்த படைகள்ல சேர்றவங்க எல்லாம் ஒண்ணு கையில துப்பாக்கி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி பிளைட்ல உட்காந்து இருப்பாங்க, இல்லாட்டி கப்பல்ல இருப்பாங்க, நினைச்சுக்க வேண்டாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் இருப்பாங்க, சமையல்காரங்க இருப்பாங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் ஆராய்ச்சி பண்றவங்க இருப்பாங்க, கண்டுபிடிக்கிறவங்க இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு குட்டி உலகம் தான் ஒரு சேனை. அது மாறித்தான் கர்த்தர் சேனை இருக்கும். கர்த்தர் சேனை அங்க உருவாயிருக்கும். இந்த உலக ஜனங்களை வச்சு இந்த ஜனங்களுக்குள்ள எல்லா தரப்பு ஜனங்களுமே அங்க இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி கர்த்தர் கூட சேருவாங்க அப்படின்னா, இவங்க எப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு இசைந்து இவங்களுடைய செயல்பாடு இருக்கும்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க, அறியாமத்தான் செய்வாங்க. ஆனா அது வந்து திவைன் பிளான் எப்படி இருக்குன்னா, அது கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுவாகத்தான் அவங்க செய்வாங்க. என்ன நடக்கும்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த பாயிண்ட் சொல்றேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்படி இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த அமைப்புகளுக்கு விரோதமா இருக்கும் பாருங்க. இந்த அமைப்பு என்ன ஆயிடுக்குன்னா, இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, மதம் ரெண்டு அமைப்புகள் பிளஸ் அரசியல் சக்தி சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்க கூட யார் சேர்ந்திருக்கிறாங்கன்னா, உலகத்தின் நான்கு அமைப்புகள் இருந்து முக்கியமான தலைவர்கள் அதிகாரம் படைச்ச ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு இவங்க ஒரு அதிகாரம் ஏற்படுத்திடுவாங்க இந்த பூமியின் மேல. இப்ப இந்த அதிகாரத்துக்கு யார் கீழ்படினா, பூமியில் இருக்கிற சாதாரண ஜனங்கள் அத்தனை பேரும் கண்ண மூடிட்டு கீழ்படினு நினைப்பாங்க. ஆனா ஜனங்கள் இதுவரைக்கும் எப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னா, ஏதோ கடந்த ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஒரு தேவ கிருபையில இவங்க எப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து எந்த கவர்மெண்ட் வேணா ஆளுகை செஞ்சுட்டு போட்டோம், ஆனா கவர்மெண்ட் வேணும் இல்லைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எலெக்ஷன் போச்சு, ஜனங்களுடைய மைண்ட் பாருங்க, ரெண்டு பேர் நிக்கிறாங்க, ஒருத்தர் தோத்து போயிட்டாரு, ஒருத்தங்க என்ன ஆயிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ரெண்டு பேருமே யார் தான், ஒரே தரசுல வைக்கலாம், அவ்வளவுதான். இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரும் மோசம்ப்பா, ரெண்டு பேரும் எங்களுக்கு வேண்டாம், எங்களை சும்மா விட்டுடுங்க கேட்டாங்களா ஜனங்கள். ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, அவர் இல்லாட்டி இந்த அம்மாவது என்ன பண்ணிட்டோம், மோசமானது தான், ஆனா இருக்கட்டும், வேற என்ன பண்றது, புரியுதுங்களா. அதான் என்ன சொல்லுவாங்க, நத்திங் இஸ் அருமையா ஒரு இங்கிலீஷ் பழமொழி இருக்கும், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு. இதுதான் ஜனங்களுடைய சைக்காலஜி, கவர்மெண்டே இல்லாம போறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது. சோ ஜனங்கள் அப்படித்தான் எடுக்கிறாங்க, ஏன்னா அவங்க அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள வளர்ந்து பழகிட்டாங்க. இப்படித்தான் எல்லா சாமானிய ஜனங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய உரிமைகள் காக்கப்படணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படணும்னா, யாராவது ஒருத்தர் ஆட்சியில் இருக்கணும், அவங்களுக்கு கீழே சகலமும் சட்டத்திட்டத்தோடு நியாயமா நடக்கணும், இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்படி இருந்த ஜனங்களுக்கு முன்னாடி இப்ப டோட்டல் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்கும். கவர்மெண்ட் எல்லாம் இல்ல, உங்ககிட்ட நான் உங்களுடைய உரிமையை பயன்படுத்தி நீங்க ஓட்டு போட்டு இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, நாங்க போப்பமா இருக்கோம், தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், அவங்க புரோட்டஸ்டன்ட், அவங்களுக்கு அப்போஸ்தல அதிகாரம் இருக்கு, அவங்களையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், எங்களை ஏற்றுக்கொண்ட அரசியல் சக்தி இருக்குது, அவங்களையும் தேவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறார், நாங்க தான் ஆளுகை பண்ணுவோம், ஜஸ்ட் ஒபே பண்ணுங்க, உங்கள் உரிமை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் உங்களை ஆளுகை பண்ணுவோம் நினைக்காதீங்க, இந்த ஆர்டர் தாங்க வந்திருக்கும். இது இந்த ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இவங்க தான் சட்ட திட்டத்தை காப்பாத்தணும், இவங்க தான் நியாயம் நீதியோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இவங்களே அந்த சட்டத்திட்டத்தை மீறி எடுக்கிறாங்க, இவங்களே இந்த கவர்மெண்டல் சிஸ்டத்தை உடைச்சிருக்கிறாங்கன்னு பொழுது, சாமானிய மனுஷனுக்கு சாதாரண ஜனங்களுக்கு ரொம்ப கோபம், தங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குது, தங்களை கேட்காம அவங்களா என்னமோ சொல்லிட்டு பிதற்றி கொண்டு தங்கள் மேல் ஆளுகை செய்ய வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, இவங்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். மெஜாரிட்டி ஜனங்கள் இவங்க தான் இருப்பாங்க, ஆனா இந்த மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஜனங்களுடைய உரிமைகளை அந்த அதிகாரத்துல வந்திருக்கிற மூன்று அமைப்புகளும் உலகத்தின் ராஜாக்களும் துச்சமா பார்ப்பாங்க. அவ்வளவுதான், எப்போ பெரும்பான்மையான எங்களுடைய உரிமையை பறிச்சு எங்களுக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்களோ, நீங்க அழியணும். மனசு யாருக்கு வந்திருக்கும்னா, இந்த உலக ஜனங்களுக்கு. ஒரு என்ன பியூட்டியா இருக்கு பாரு, எப்படி இந்த இந்த யுகத்தின் முடிவு அந்த அர்மகதோன் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் பிரதர் பேசுறார், வெறும் முன்னுரை, ஆனா கிளியரா இருக்கு இதுலயே என்னன்னா நடக்கும். உலகம் கொஞ்சம் கஷ்டமான இக்கட்டான சூழல் போகும், இந்த அமைப்புகள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு பிதற்றுவாங்க, அதை கேட்கிற பயத்துல இருக்கிற உலகத்தின் ராஜாக்கள் அவங்க பக்கம் சேருவாங்க. இந்த சமயத்துல கர்த்தர் இயேசு தலையிடுவா, தலையிடும் போது விடுபட்ட பெரும்பான்மையான உலக ஜனங்கள் இந்த மூன்று பேர் கூட்டணியில தங்கள் அதிகாரம் உரிமையெல்லாம் போயிடுக்கிறத உணர்ந்து, இந்த அமைப்புகளுக்கு விரோதமாக இவங்க அங்க எழுவாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். சகோதரரே, சகோதர சகோதரிகள், அப்படி உருவாகும் பொழுது தான் பிரச்சனை வரும். இப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன் மைண்ட்ல சேர்ந்திருப்பாங்க, ஒரே மைண்ட்ல சேர்ந்திருப்பாங்க, யார் இவங்க, இவங்களுக்கு விரோதமா அங்க செயல்படலாம். இவங்க ஆட்டிடியூடு, இவங்க மனசு இப்படி இருக்கும், நல்லா பாருங்க, என்ன இவங்க மனசு, இவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த மூன்று அமைப்புகள் கூட்டணி பிளஸ் பூமியின் ராஜாக்கள் நியாயம் இல்ல, அது என்ன பண்ணணும்? ஆளுகைக்கு வந்திருக்கிற கர்த்தர் இயேசுனுடைய மைண்ட் என்ன, சேம் இப்ப ரெண்டு யூனிட் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய சித்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அதாவது இந்த சாதாரண ஜனங்களுடைய மனசு இருக்கும். அவருடைய பர்பஸ் நிறைவேறுவதற்காக, அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் கூட சேர்ந்துட்ட டீம் மாதிரி இருப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய சேனை. ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க, சும்மா ரொம்ப முரட்டுத்தனமா எப்படி இருப்பாங்கன்னா, வசனம் எல்லாம் ஒப்பிட்டுக்கோங்க, இது மாதிரி ஒரு பூமி எழுச்சியின் மேல் வந்ததில்ல, இது மாதிரி ஒரு மகா உபத்திரவம் இது வரைக்கும் வந்ததில்ல, இனிமேல் வரப்போகவும் இல்லைன்னா அந்த புரட்சி நீங்க நினைச்சுக்கோ. இப்படித்தான் இந்த யுத்தம் வந்துட்டு அங்க நடக்கும். ரொம்ப அருமையா சொல்றேன், பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான பேராகிராஃப் நம்ம வால்யத்துல நம்ம எல்லாம் ரெட்டே போட்டோம். நம்ம விஷயம் எங்க, இது நடக்கும் போது பரிசுத்தவான்கள் நிலை என்ன, மத அமைப்புகள், அரசியல் சக்திகள், பூமியின் ராஜாக்கள் ஒரு பக்கம், பூமியின் மற்ற அனைத்து ஜனங்களும் அவங்களுடைய உரிமைக்காக அவங்களை எதிர்த்து போராடும் பொழுது அவங்க கர்த்தர் பக்கம், எல்லாம் சேர்ந்தாச்சு. வாட் அபவுட் தி சர்ச் செயின்ட்ஸ், மீதமுள்ள பரிசுத்தவான்கள் நிலை என்ன? The Lord's saints are not to be in this battle at all. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த யுத்தத்தில் அவங்க எந்த பங்கும் வகிக்க மாட்டாங்க, ஆனா யுத்தத்தில் இருப்பாங்க. அப்படின்னா இந்த காரியங்கள் ஸ்டார்ட் ஆகும் போது கண்டிப்பா கொஞ்சம் பேர் இந்த பூமியில இருப்பாங்க. பட் மற்ற விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, the Lord's saints அப்படி இருக்கிறவர்களாக காணப்படுகிற பரிசுத்தவான்கள், they are not to be in this battle at all. அதுல எந்த பங்கு வகிக்க மாட்டாங்க. God's consecrated people longing at heart for Messiah's kingdom and the glorious year of jubilee and restitution which it will inaugurate will patiently abide the Lord's time and wait unmurmuringly for it. So devan kitta arpanichittu அந்த மேசியானுடைய ராஜ்யத்துக்காக, அந்த மகிமையான யூபிலிக்காக, அந்த திரும்ப கொடுத்தலின் காலத்துக்காக, காலம் ஆரம்பிக்கிறதுக்காக யார் காத்துட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் பொறுமையோடு கர்த்தருடைய அந்த காலத்துல அவர்கள் அமைதியா இருக்க வேணும். அண்ட் வெயிட் அன்மர்மரிங்லி ஃபார் இட், அது முழுக்க நிறைவேறி தீர்றதுக்கு இவங்க அமைதியா அங்க காத்திருக்கணும். ஆனா நமக்கு நல்லா தெரியும், இந்த மகா உபத்திரவத்திலயோ மற்ற விஷயங்கள்லயோ யாருக்கு பங்கு கிடையாது, பரிசுத்தவான்களுக்கு பங்கு கிடையாது. பட் இங்க பிரதர் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த காரியங்களை ஆரம்பிக்கும் போது அங்க யாருடைய ஓட்டம் முடிவுக்கு வந்துட்டு இருக்கும், சபையனுடைய பரிசுத்தவான்களுடைய முடிவுக்கு ஓட்டம் அங்க முடிவுக்கு வந்துட்டு இருக்கும். பிரதர் ரொம்ப பாலிஷ்டா அங்க பேசிட்டு போயிடுவார், பட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பிரதர் அதை பத்தி அங்க பேசல, அவங்க எப்படி இருப்பாங்க, தேர் லேம்ஸ் ட்ரிம்ட் அண்ட் பர்னிங், தே வில் நாட் பி இன் டார்க்னஸ். அவர்கள் தங்களுடைய விளக்கினுடைய திரிகள் நல்லா ஏற்றப்பட்டதாகவும் எரியக்கூடியதாகவும் இருப்பாங்க. தே வில் நாட் பி இன் டார்க்னஸ், அதனால முழு வெளிச்சத்துல இருப்பாங்க. எதை பத்தின வெளிச்சம் இப்ப தேவை அவங்களுக்கு அப்படி கேட்கணும். இந்த மாதிரி சூழலுக்கு வந்திருக்குது, பரிசுத்தவான்கள் முழு வெளிச்சத்துல இருப்பாங்க. எதை பத்தின வெளிச்சம் இப்ப தேவை, தீர்க்க தரிசனம் பொதுவான ஆன்சர். நம்ம ஒரு பிளான் நிறைவேறிட்டு இருக்கிறது பேசுறோம், அர்மகதோம் நடக்கிறதுக்கான சூழல் எல்லாம் உருவாயிட்டு காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் போது பேசுற வார்த்தை. அப்போ இருக்கிற பரிசுத்தவான்கள் வெளிச்சத்துல இருப்பாங்க. எதை பத்தின வெளிச்சம், இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில சபைக்கு என்ன ஆகும், உலகத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நெக்ஸ்ட் என்ன நடக்கும், கிளியர் பார்வையில் இருப்பாங்க. அவங்க இருள இருக்க மாட்டாங்க. போப் மார்க்கத்துக்கு தெரியாது, புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கு தெரியாது, வலுச்சற்பம் சிவில் பவருக்கு தெரியாது, பூமியின் ராஜாக்களுக்கு தெரியாது, உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியாது என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது. பட் இந்த பரிசுத்தவான்களுக்கு கிளியரா தெரியும், கிளியரா தெரிஞ்சிருக்கனால ரொம்ப பொறுமையா கர்த்தருடைய ஏற்ற சமயத்துக்காக காத்திருக்காங்க. தங்களுடைய மாற்றம், அதுக்காக காத்து நிற்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரெஸ்பெக்டிங், பாருங்க, தே வில் நாட் பி இன் டார்க்னஸ் ரெஸ்பெக்டிங் த மொமெண்டஸ் ஈவென்ட்ஸ் ஆஃப் த இம்பெண்டிங் பேட்டில். இப்போ கொஞ்சம் சீக்கிரத்தில் சூடு பிடிச்சி ஆரம்பிக்க போற அந்த யுத்தத்தின் பற்றியும் அதனுடைய காரண காரியங்கள் பற்றியும் அறியாமல் இருக்க மாட்டாங்க, ரொம்ப தெளிவில் இருப்பாங்க. பட் தே இப்ப பாருங்க, பட் தே வில் பி ஆஃப் குட் கரேஜ். தே வில், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை பிரதர், அப்படியே நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டாரு, ஆனா படிக்கும் போது நம்ம புரியணும். பட் தே வில் பி ஆஃப் குட் கரேஜ் knowing the outcome portrayed in the more sure word of prophecy. ana adhiga urdiyana teerkadarshana vasanangalil velipadutha pattirukkira vilai adanudaiya adanudaiya enna solradhu vilai outcome result illengla இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை இந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால அவர்கள் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. தே வில் பி ஆஃப் குட் கரேஜ். ஏன் அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப தைரியமா இருக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு இந்த யுத்தம் என்ன நடக்குது, எப்படி இது போகும், இதனுடைய விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் ஏற்கனவே அதிக தீர்க்க தரிசனத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது மாத்திரம்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க உரிய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. சொல்றார், டு விச் தே ஹவ் டன் வெல் டு டேக் ஹீட் ஆஸ் அன் டு எ லைட் தட் ஷைனத் இன் எ டார்க் பிளேஸ் அன்டில் த டே டான். விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும், இருளுள்ள அந்த ஸ்தலத்துல இந்த பிரகாசிக்கிற விளக்க போன்ற அந்த தீர்க்க தரிசனங்களை பிடித்து கொண்டு இருப்பாங்க. அப்படி கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதை குறிச்சு? இந்த இந்த யுத்தத்தினுடைய விளைவுன்னு சொன்னா கிங்டம், கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தின் பாகம் ஸ்தாபிக்கிறது, அது அது விளைவு. இந்த யுத்தத்தினுடைய விளைவு அவங்களுக்கு நல்லா தெரியும். ராஜ்யம் ஸ்தாபிக்குதுன்னா என்னவோ ஆகணும், இவங்களுடைய ரட்சிப்பு கூட என்ன ஆகணும், நிறைவேறும். அதுக்கு கூட இதுதான் என்னது சரியான காலம், அதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. தங்களுடைய மாற்றத்துக்கான சூழல் கூட வந்திருக்கும், அதனால அது வந்திருந்தா கூட தங்களுடைய அழைப்பு அதை உறுதிப்படுத்திக் கொள்றது, இங்க நடக்கிற சூழல், அதுக்கேற்ற தருணம், இது மொழியா ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுமா ஸ்தாபிக்குமாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கனால அது ஆரம்பிக்கிற சமயத்துல இருந்தாலும் ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப தைரியமாக அங்கிருப்பாங்க. அதுவும் அருமையான பிக்சர் இது, இது சொல்லும் போது. சோ அவர்கள் வந்து இந்த விஷயத்துல வருத்தப்படுறவங்களா இருக்கணும். ஆனா அந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை அவங்க விடுபட்டு பூமியில் இருந்திருந்தாங்கன்னா அமைக சகல விஷயங்கள் அறிந்தவங்களாக அதுக்குள்ள இருப்பாங்க. யார்? சயின்ஸ், பரிசுத்தவான் அவர்கள் அமைதியா அங்க இருப்பாங்க. சோ இப்போ பிரதர் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார், ஏன் தேவன் ராஜ்யத்தை உடனே கொண்டு வராம இந்த அருமகதவன் அதுக்கு முன்னாடி அங்க கொண்டு வந்திருக்கணும்? ஏன்னா தேவனுக்கு அவருடைய அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காலங்கள் என்ன வச்சிருக்கிறார், காலங்களும் வேலைகளும் தேவன் வந்து அங்க நியமிச்சிருக்கிறார். சோ அவர் இந்த 7000 வருஷத்துல 6000 வருஷம் தீமைக்கும் 1000 வருஷம் யாருக்கும் வச்சிருக்கிறார். கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய தெய்வீக ஞானத்துல தேவன் தீர்மானித்து அங்க வச்சிருக்கிறார். சோ அப்போ இந்த அர்மகதோன் அது இந்த ஆசீர்வாதங்கள், இப்ப நம்ம பெற்றுக்கொண்டிருக்க இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தந்திருந்தாருன்னா அருமகுதன் கூட எப்பயே வந்திருக்கும், ஒரு 1000 வருஷம் முன்னாடியே அங்க வந்திருக்கும். ஆனா கர்த்தர் இயேசுனுடைய ராஜ்யம் எப்பதான் ஸ்தாபிக்கப்பட போகுது, இப்பதான் அங்க ஸ்தாபிக்கப்பட போகுது. சோ அப்போ இந்த மாதிரி அவருடைய திட்டங்களுக்கு வந்து குழம்பி போயிடக்கூடாது. சோ ஏன் வந்து இந்த ஆசீர்வாதங்களுக்கு கூட இப்ப தரார், அப்புறம் இந்த அருமகதவன் கூட இப்ப வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் அங்க நம்ம பாக்குறோம். ஆனா ஏற்ற சமயத்துல கர்த்தருடைய ஆளுகை வந்துட்டு அங்க அவருடைய மேலான ராஜ்யம் அந்த அதிகாரத்துல அங்க ஸ்டார்ட் ஆகும். சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இந்த விஷயத்துல அவர் எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க இந்த எதிர்நோக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய புயல் காற்று, இந்த ஒரு சுழல் காற்று, இதுக்கு தங்களை ஆயத்தமாக்கி கொள்ளக்கூடியவங்களாகவும் கூட அங்க இருக்கணும். சோ நீங்க இது சில பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் புரியிருக்காக வெளியே போய் சொல்லணும். அதாவது இது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ அர்மகதோன் மகா உத்தரவம் உலகத்துக்கு தான், சபைக்கு இல்ல. எப்படி பிரதர்? பட் பிகினிங்ல இருப்பாங்க. ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா சபை கூட எதன் மத்தியில் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எலியா எதுல தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? சுழல் காற்று கூட எதுக்கு அடையாளம்? உலகத்துக்கு உபத்திரம் இருக்கட்டும், முன்னால யாருக்கு உபத்திரம் இருக்கும்? எஞ்சி இருக்கிற பரிசுத்தவான். சோ அது பிகினிங் ஸ்டேஜ்ல அங்க இருக்கும். சோ அப்படி நீங்க இசைவாக நீங்க பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரி தான் அந்த மகா அந்த அரமகதோன் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகும் என்று அங்க பாக்குறோம். ஆனா அது எப்போ பிரதர் அசில் அந்த முன்னுரையில கடைசி பாட்டுல பேசுறார், ஒரே ஒரு 5 நிமிஷம், நாட் எட் பட் சூன். அந்த தலைப்பு இதுவரைக்கும் இல்ல, ஆரம்பிக்கிறதுக்கான சமயம் வரல, பட் கூடிய சீக்கிரத்துல வரும். இது எவர் எழுதிட்டு எப்ப எழுதியிருக்கிறார்? அது மெயின், அது மெயின், அது நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ எப்ப பப்ளிஷ் ஆயிடுச்சு? 1800 மறந்துருக்கீங்க, 97 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்போம். 1897 எழுதும் போது இந்த தலைப்பு போடுறார். அவன் படிச்சுட்டு அதே ஆவியில புரிஞ்சு கொடுக்காரு, புரிஞ்சுக்கணும் அதே ஆவியில. பட் இன்னைக்கு இருக்கிற ஆவியிலையும் புரிஞ்சுக்கணும், நாட் எட் பட் சூன். இந்த அருமகதோன் எப்ப வரும்? எப்ப வரும்? அது வரதுக்கான ஏற்ற காலம் இன்னும் வரல. ஆனா என்ன அவர் என்ன ஆயிடுச்சு, இன்னும் சீக்கிரத்துல வரும்னு சொல்லி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 140 வருஷம் மேல ஆச்சு. இப்போ நம்ம என்ன புரியணும்னா எப்ப வரும், இதே வார்த்தை கூட சொல்லலாம், பட் ரொம்ப சீரியஸா புரிஞ்சு சொல்லணும். பிரதர் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஆனா பிரதர் ரசல் என்ன ஆங்கிள் இது பேசிட்டார் அப்படின்னா, 1914 மைண்ட்ல இருந்துச்சு அவருக்கு, 1914 மைண்ட்ல இருந்துச்சு இல்லைங்களா. ஏன் 1914 தான் என்ன முடியுது, புரட்சாதியார் காலம், கிளியர் பிக்சர் பிரதர் ரசலுக்கு இருந்துச்சு. ஃபோர்த் வாலியம் எல்லாம் எழுதும் போகுது. சோ அவருடைய பார்வையில அவர் சொல்றாரு இன்னும் ஏற்ற சூழல் அங்க வரல, ஆனா சீக்கிரத்துல வரும். ஏன் சொல்றாருன்னா இன்னும் என்ன ஆரம்பிக்கல, அந்த புறஜாதியார் காலம் முடிவுக்கு வரல, முடிவு வந்துச்சுன்னு ஆரம்பிச்சிடும்னு அவர் அங்க சொல்லிடுக்கிறார். பட் நம்ம இன்னைக்கு பார்க்கும் போது சகோதர சகோதரி ரொம்ப ஆச்சரியம், ரொம்பவுமே பக்கத்துல தான் இருக்கும். அட்லீஸ்ட் தேவ தயவுல இப்ப இதை குறிச்சு நம்ம தியானிக்க தேவன் வாய்ப்பு தந்திருக்கிறார், நம்ம நன்றி சொல்லணும். அது இறுதிக்கு நாளத்துல உணரணும். ஆனா பிரதர் ரசல் அங்க சொல்றாரு பாருங்க, அது வர எப்ப வருங்கிறத பத்தி சொல்லும் போது அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப திங்க் பண்ணணும். கடந்த 40 வருஷமா அர்மகதானுடைய சக்திகள் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. இவர் எழுதும் போது 1897 அவர் எதையை குறிப்பிட்டு சொல்றாரு, கடந்த 40 வருஷங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க 40. அவருடைய காலத்துல சொல்ற கடந்த 40 வருஷமா அர்மகதானுக்கான சக்திகள் பயங்கரமா கிரியை செய்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்றாரு, ஸ்ட்ரைக்ஸ், லாக் அவுட்ஸ், ரயாட்ஸ், கிரேட் அண்ட் ஸ்மால், தொழில் நிறுத்தம், புரட்சிகள், வெளி நடப்புகள் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கோர்ட் அண்ட் ஆர்மி ஸ்கேண்டல்ஸ் இன் யூரோப், இன்சூரன்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் கோர்ட் ஸ்கேண்டல்ஸ் இன் அமெரிக்கா, ஐரோப்பால நடந்துட்ட ராணுவ ஊழல்கள் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஊழல்கள், அமெரிக்காவில் நடந்துட்ட கோர்ட் செஞ்சிட்ட ஊழல்கள், இதெல்லாம் ஜனங்களுடைய நம்பிக்கைய இழந்துடுக்குது. ஜனங்கள் இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. டைனமிக் பிளாட்ஸ் சார்ஜ் பை டர்ன்ஸ் ஆன் எம்ப்ளாயிஸ், அதாவது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் விரோதமா நடக்கிற காரியங்கள் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிடுக்கு. இதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் பார்த்தா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இழக்கிற்கு அங்க சூழல் உருவாயிருக்கு. பிட்டர் அண்ட் ஆங்கிரி ஃபீலிங்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆர் மோர் அண்ட் மோர் மேனிபெஸ்டட், தொழிலாளிக்கும் விரோதமா முதலாளிக்கு, முதலாளிக்கு விரோதமா தொழிலாளிகளுடைய கோபங்கள் கூட வெளியரங்கமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. தி லைன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆர் டெய்லி பிகமிங் மோர் டிஸ்டிங்க்ட்லி மார்க்ட். சோ அப்போ இந்த யுத்தம், அர்மகதான் யுத்தம் வருவதற்கான தெளிவான காட்சிகள் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்குது. நெவர்த்லஸ் அர்மகதோன் கே நாட் யட் பி ஃபாட், இருந்த போதிலும் அர்மகதோன் உடனே யுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா இன்னும் சில வருஷங்கள் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகள் காலம் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்குது, அப்புறம் மிருகத்தின் சொரூபம் இன்னும் என்ன வாங்கல, ஆவி வாங்கல, அதிகாரம் வாங்கல. சோ அப்போ இது பிரதர் ரசல் சொல்லியிருக்கிறார், அதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது 1897 இப்ப இதை அப்படியே அப்ளை பண்ணணும் எந்த அளவுக்கு இருக்குது. ரசல் சொல்லி 120-130 வருஷம் கழிச்சு அவர் சொன்ன அந்த புரட்சிகள் எங்க, நம்ம காலத்து புரட்சிகள் எங்க, பயங்கரம் பிரதர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 100 மடங்கு. அவர் சொன்ன ஊழல்கள் இல்ல, நம்ம ஊர் ஊழல்கள் எங்க, தமிழ்நாடு ஊழலே பெரிய ஊழல், இது இது தோண்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு வெளியே வருது. என்ன இதெல்லாம் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? சுவிஸ் பேங்க்ல எத்தனை கருப்பு போனோம், என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த மாதிரி பிரதர் பார்த்திருக்க வாய்ப்பில்லான, இப்ப நம்ம பாக்குறது இன்னும் பயங்கரம். ஆனா பிரதர் அதெல்லாம் பார்த்துட்டே சொல்றாரு, அருமகதானுக்கான சக்திகள் ரொம்ப வேகமாக என்னாயிட்டு இருக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கு சொல்றாரு. இப்ப நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்க? இப்ப நம்ம கண்ணு முன்ன நம்ம கிட்ட என்ன ஒரே ப்ராப்ளம் தெரியுங்களா, நம்ம பிறக்கும் போதே இந்த மாதிரி இருக்குது எல்லா விஷயமே. அதனால நம்ம மைண்ட் என்ன ஆயிட்டு எடுக்கலாம், பழக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒரு புது விஷயம் இல்ல. இப்படியா, சரி ஓகே, அவங்க அப்படி பரவாயில்ல, இதுதானே நடக்குது, நீ இனிமேல் தான் வரும்னு வசனம், அப்படி பார்க்க கூடாது. சரி, அதெல்லாம் பழக்கப்பட்டுட்டோம். பட் தீர்க்க தரிசனத்துல போய் பார்க்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் சாதாரண காலத்துல நான் இல்ல, எழுதும் போதே அவர் சொல்றாரு அருமகதோனுக்கு வேலைகள் தீவிரமா நடக்குது, ஏன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, நிறைய புரட்சி நடக்குது, நிறைய ஊழல் நடக்குது, ட்ரஸ்ட் எல்லாம் போகுது, இன்சூரன்ஸ் எல்லாம் டவுன் ஆச்சு. அவரு சொல்லி சொல்லும் போது இப்ப நம்ம அதை காட்டிலும் ஊழல், அதை காட்டிலும் ஸ்ட்ரைக்ஸ், அதை காட்டிலும் புரட்சி, அதை காட்டிலும் பேங்க் ட்ரஸ்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப பக்கம் வந்துடும், ரொம்ப ரொம்ப பக்கத்துல நம்ம அங்க வந்துருக்கோம் சொல்றாரு. அவர் காலத்துல சொன்ன அந்த ஒரு ரெண்டு விஷயத்துல ஒன்னு நிறைவேறுச்சு. பிரதர் எழுதும் போது ஜென்டல் டைம்ஸ் பட் ஃபியர் ஹஸ் டு ரன், இன்னும் புறஜாதியார் காலம் கொஞ்சம் காலம் மூட வேண்டி இருக்கு சொல்றாரு. ஆனா இப்ப நமக்கு என்ன, புறஜாதியார் காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 14 வந்துச்சுன்னா 100 வருஷம் ஆக போகுது, பாத்தீங்களா எவ்வளவு கேப் ஆயிருக்குது. சோ அப்ப நம்ம ரொம்பவே முன்னு வந்திருக்கிறோம். ஆனா பிரதர் சொல்றாரு, இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் மஸ்ட் யட் ரிசீவ் பவர் லைஃப். ஆனா இந்த மிருகத்தின் சொர்வம் இன்னும் என்ன வாங்கல, ஆவி வாங்கல. அது நம்ம காலத்துல இன்னும் அது என்னவா தான் இருக்குது, எதுவா தான் இருக்கு, எதிர்காலம் தான் இல்லைங்களா. இன்னும் என்ன வாங்கல, மிருகத்தின் சொர்வம் இன்னும் அது அந்த அதிகாரம் வாங்கல. ஆனா அது வந்துட்டு வெறுமனே அங்க நின்றுட்டு இருக்குது. ஆனா அது வெறுமனே ஒரு ஒருங்கிணைப்பா இல்லாம அது ஜீவன் பெற்று கொள்ளணும், அதுக்காக நம்ம காத்திருக்கோம். கடைசி ரெண்டு பேராகிராஃப்ஸ், இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு அவங்களே உணர்ந்து கொள்றாங்க, தங்களுடைய அமைப்பு இந்த அப்போஸ்தல அதிகாரம் இல்லாம இருந்தா அது வெறும் ஒரு பேருக்கான அமைப்பா தான் இருக்கும். எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அப்போஸ்தல அதிகாரத்தை பெற்றுக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரத்துல ஒரு முழுமையான அமைப்பாக முடியுங்கிறது அவங்களும் நல்லாவே அங்க உணர்ந்திருக்கிறாங்க. அது வந்து அவர்களை சீக்கிரம் அதை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க. பிரதர் ரசூல் சொல்றார் அது கண்டிப்பா இந்த 100 வருஷத்துல நிறையவே அங்க வந்திருக்கு. சோ அப்போ இந்த ஒரு அதிகாரம் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறபடி இரண்டு கொம்பு மிருகம் இங்கிலாந்து சபை கிட்ட இருந்து இந்த புரோட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கு அங்க வரும். அப்படி வரும்போது பிரதர் அழகா சொல்றாரு, அதாவது புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பும் கத்தோலிக்க சபையும் மிகுந்த வல்லமை இந்த பூமியின் மேல் அவங்க செலுத்த போறாங்க. ஆனா அது எப்பதான் செலுத்துவாங்கன்னா அது செலுத்துறதுக்கு முன்னால நடக்க வேண்டியது இந்த புரோட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கு என்ன வேணும், அந்த அப்போஸ்தல அதிகாரம் ஆவி வேணும். அந்த ஆவி எப்ப வருதோ அந்த அந்த மிருகத்தின் சொரூபமுக்கு உயிர் வந்த மாதிரி. அது உயிர் எப்ப வந்துச்சோ போப் மார்க்கத்தோடு சேர்ந்துட்டு போப் மார்க்கத்து போலவே சகல விஷயத்திலும் சரி ரெண்டு அமைப்புகளும் உலகத்தின் ஜனங்கள் மேல பயங்கரமான அதிகாரம் செலுத்துவாங்க. ஆனா செலுத்துறதுக்கு முன்னால இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அது பிரதர் ரசூல் கண்காணிக்கிறார், நம்ம கூட இன்னும் கண்காணிக்கிறோம், ஏன்னா இன்னும் அது நிறைவேறாத விஷயம். ஆனால் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த டைம்ல இருந்து இப்ப பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் தங்க மீட்பு எவ்வளவு சமீபம், உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும், இது வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதிர்பார்க்கிற மொத்த விஷயம் புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கு இங்கிலாந்து சபையில இருந்துட்டேனா வரணும், அந்த அதிகாரம் வரணும். இதுதான் நம்ம இப்ப ரொம்ப சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அப்படியே யாரு கூட சேர்ந்துடுவாங்க, போப் மார்க்கத்து கூட சேர்ந்துடுவாங்க. 1980களில் போப்பா இருந்தார் போப் ஜான் பால், அவரு இங்கிலாந்து தேசத்துக்கு போய் அந்த ராணி பார்த்து பேசிட்டு வந்தார். இங்கிலாந்துனாவே புரிஞ்சுக்கோங்க இங்கிலாந்து சபை, புரோட்டஸ்டன்ட் சபை புரிஞ்சுக்கோங்க. ரோமன் கத்தோலிக்க சபை புரோட்டஸ்டன்ட் கிட்ட போக மாட்டாங்க. 1988 போனாங்க. அதுக்கப்புறம் யாருமே போல வேட்டிக்கன்ல இருந்து. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, போன வருஷம் புது போப் பெனடிக்ட் நாலு நாலு விசிட் போயிட்டு வந்தார். பயங்கரமான அறிகுறி நமக்கு, பயங்கரமான அறிகுறி. ஏன் போனார் இப்போ பெனடிக்ட்? கவனிக்கணும், ஏன்னா போ அந்த இங்கிலாந்து சபை புரோட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கு சக்தியும் கொடுக்கணும். சக்தியை வாங்கிட்டு இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளும் ரோமன் கத்தோலிக் சபையும் என்ன ஆகணும்? ஒன்னும் ஆகணும். இது தீர்க்க தரிசனம். ஆனா இங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, நம்ம காண்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழிச்சு போப் பெனடிக்ட் அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு போய் நாலு நாள் டூர். நம்ம கூட எடுத்து கொஞ்சம் தேடி பார்த்தோம், என்ன பேசினாங்க இது வரைக்கும் நமக்கு அவ்வளவா தெளிவா கிடைக்கல. பட் நம்ம செய்யணும் அதெல்லாம். சோ அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நம்ம பிரதர்ஸ் கூட ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணாங்க. இனிமேல் நடக்கணும், நிறைவேறணும். ஒருவேளை சபையினுடைய மகிமை அல்லது உலகத்தினுடைய முடிவு அல்லது ராஜ்யத்தினுடைய